கனதல்லு நிகழ்ந்துருகன் அண்டதராதர குரு மகாதேவதைகளே வரணும் பாடுகின்றேன் எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ அங்கட பரமேஸ்வரின் திருவள்ளுவன படி சிறு கருவி முடிவில்லாத தலைப்பாகிய அச்சனிக்கு வாழர்களும் அன்னை கோமதியும் என்னும் தலைப்பினை பற்றி பேச துவங்குகிற ஈசன் இதியாபகித்தது திருவருளா ஒன்றாய் நின்று முத்தழில் செய்து நன்றாய் பாலத்து அழுக்கலை காட்டி நின்றாய் நினைவில் கோமதியாகி பாவ குன்றாய் நின்ற என ஏற்பதென்றோ என்றாலும் குப்பை சுட்டர் மூவரும் தேவரும் கைகுவித்திடும் தெய்வமே முதுமுதற் பொருளே பாலர் பொருளும் கோமதியே யாவரும் பணிந்தேத்த வல்ல பெருமாட்டி இச்சிறுவன் யாசிக்கின்றேன் கரையேற்றுவாயே என்றாலும் கல்வை சித்தது பிறவாமை என்றைக்கும் இரவாமையாய் வந்து இந்து மனத்தை பாலருக்கு அழித்து முழுமையாக்கி உறவனக் கொண்டால் உன்னடி பாதம் ஒன்று போடும் உமை வாங்கனையும் ஆளும் என் கோமதியே என்றாரு கரபாத்திரத்தில் காரணத்தோடு ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு ஞானிகளும் ஜெகன்மாதாவாகிய கோமதியை வேண்டுகின்றார்கள் அனைத்திற்கும் ஒவ்வொரு காரணங்களை வைத்து இறைவன் விளையாடுகின்றார் வாழ்க்கையில விளையாடுவதற்கு என்று பலவித நியதிகள் உண்டு அதில் சிறு குழந்தையா இருக்கும் போது சிறுதேர் உருட்டல் கண்கட்டிய ஹைடன்சி கேம் அதுக்கடுத்து கோழி முண்டி அதுக்கடுத்து பொம்பரா அதுக்கடுத்து காத்தாடி இது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு இதை நம்ம வந்து எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம் ஆனா இது அத்தனையும் பெரியவங்க ஏன்படி வச்சாங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு அர்த்தம் வச்சா கோழி முண்டி எதுக்கு ஆகணும்ன்றது நல்லா நினைச்சு பார்க்கணும் ஒரு கோழி முண்டை வச்சு இன்னொரு கோழி முண்டை அடிப்பாங்க ஒரு கோழி குண்டு என்பது நீ மற்றொரு கோழி குண்டு என்று பிற கோழி குண்டுகள் கோழி அந்த கோழி குண்டுகளுடைய பொருள் இன்கிரிட் எதுனா யாருக்கும் தெரியாது ஏன்னா அது போலதான் அண்டங்கள் அண்டங்கள் கோழி கோழி எத்தனையோ கோடி எண்ணி நடந்த அண்டங்களை கட்டி பிடித்து பிண்டமாயாக்கி வைத்து அண்டரத்தில் ஆட வைத்துள்ளான் ஈசன் பாருமா எத்தனை அண்டங்கள்னு கண்டுபிடிக்கவே முடியாது அத்தனை கோடி அண்டங்களை கடைசி அண்டங்கள் எதுன்னு நீ கண்டுபிடிச்சி அந்த அண்டத்தை நீ அடையணும்ன்ற ஒரு எண்ணத்தை வளர்க்கிறன்னா அது வந்து அவர் சாத்தியமான காரியமா நினைச்சு பாருங்க ஒரு இன்ஃபினிட்டை நினைச்சு அந்த இன்ஃபினிட்டை அடையணும்ன்றதுதான் அவர் எய்யமா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்ஃபினிட்டுக்கு இடையில எத்தனையோ ஹேட் இருக்கு ஒரு சின்ன குழந்தை வளர்ந்து ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்குள்ள எவ்வளவோ கஷ்டம் ஒருவர் வந்து சின்ன குழந்தையா வந்து அம்மா வளர்க்கறதுக்குள்ள என்னென்ன சொல்றாங்க பாருங்க ஊசி காப்புக்கு ஒரு இன்ஜெக்ஷன் டிப்தீரியாவுக்கு ஒரு இன்ஜெக்ஷனா அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனா இது எப்ப தந்தாலும் கொடுக்கணும்னு ஒரு இன்ஜெக்ஷன் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருக்கா இத்தனையும் நாம் பார்த்து முடிச்சு வளர்ந்து வளர்ந்தோம்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருவரையும் வருகின்ற உடல்நோய்களுக்கு ஏத்த மாதிரி மருந்துகள் இத்தனையும் முடிச்சு பெரிய மனுஷனான அடுத்து பிறப்பு பிழைவுக்கடையில படிப்பு படிப்புல சில படிப்புகள் படிச்சோம்னா அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் இல்லாமல் கிடைக்காம போகலாம் அதுக்கடுத்து உழைப்பு உழைப்புல வந்து எடுத்த உடனே போன உடனே ஒரு பெருசா முன்னுக்கு வர முடியாது நம்ம அழுத்தத்துக்குன்னே பல பேர் இருப்போம் அவனெல்லாம் கடந்து வரும்போது அவன்லாம் என்ன போனோம் நடுவு நடுவில் சொல்லுவான் நீ எங்கடா முன்னுக்கு வரப்போறோம் நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி சபிச்சு நம்ம அனுப்புவான் அவங்ககிட்ட இருந்து சமாளிச்சு அவன் திட்டையும் வாங்கி விட்டு நம்ம வெளியே வந்து அதுக்கப்புறம் குழப்ப ஆரம்பிக்கணும் அதுக்குள்ள 1000 கஷ்டங்கள் அது முடிஞ்சா மனைவி மக்கள் குழந்தை குட்டிகள் பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கே நமக்கு நேரம் பத்தல. அப்ப இன்ஃபினிட்டா இருக்கிற தெய்வத்தை எண்ணி போய் நம்மளால பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் டெபினட்டா இருக்கிறத பார்ப்போம், இன்ஃபினிட்டா அப்புறம் பார்ப்போம். நாங்க தெரியும் நிரந்தரமா இருப்பதை இன்று, நிரந்தரமா இருப்பதை காண்போம். நிரந்தரத்திற்கு ஆதாரமா இருப்பது என்றாவது ஒரு நாள் காண்போம் அப்படின்னு. அது போல எம்பெருமான் திருவருளால் அனைத்து தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் விரும்பி வணங்குகின்ற தேவதைகள் ஏராளமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பூமி முதல்ல இருந்து ஆதியில ஆரம்பிக்கும் போது இவ்வளவு கஷ்டங்கள்லாம் ஏன்னு சொல்லி சில பேர் கேட்பா, என்னது இவ்வளவு கஷ்டம் தேவையே இல்லையே. இதை கேட்டா பாசத்தெல்லாம் சொல்ல, பகவானுக்கு இது ஒரு திருவிளையாடல், அவனுக்கு விளையாட்டு நானா கட்டேன்னு கழிவா. நீ மொத்தம் கிடைச்சதா உனது அனுப்பிச்சு கோடி கோடியா உன்ன மாதிரி எத்தனையோ பேர் மாட்டீங்கன்னு எங்கெங்கயா அலைஞ்சிட்டு இருக்கிறான். அவனெல்லாம் உன்னை பாக்குறதுக்கு முடியாதனால நீதான் ஒருத்தம்தான் மாட்டின்னு இருக்கேன்னு நினைச்சுருக்கான். இவ்வளவுதான் இருக்க. ஆனா இது இறைவனுக்கு திருவிளையாடலும் கிடையாது, தொழிலும் கிடையாது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் இறைவன். ஏனென்றால் நெய்வாய் கண் மூக்கு செவி கவி கரணங்கள் கருவிகள் எல்லாத்தையும் கொடுத்து, உன் கையில நிறைய பணத்தையும் கொடுத்து, ஒரு தொழிலையும் கொடுத்து, அப்பா இதை வச்சு நீ காப்பாத்தி வா, இது நல்லது இது கெட்டது, யுக தர்மங்களுக்கு ஏற்றபடி மாற்றம். இது எல்லாத்தையும் கொடுத்தவங்க அதை நீ ப்ராப்பரா வச்சு யூஸ் பண்ண தெரியாத போது நீ கடவுளை வைய போற. அதே நேரத்துல பாருங்க, ஒரு சைக்கிள் ஓடிந்து போறான் ரோட்ல, அவனை ஒரு மொக்கை ஓவர்டேக் பண்ண அவனால கொடுக்க முடியாது. என்னடா மொக்கை அடி 50 cc காரம் நம்ம முறையில நம்மளால ஏறிந்து வச்சிருந்துருப்பான். இதெல்லாம் பாரு. சரி ஒரு முப்பாடு போறேன், அவன் கேஷுவலா போயிருந்துருப்பான், ஒரு சுசிக்க ஓட்ட பண்ணிருப்பான், இவன் உடனே ஓட்டம் போடுங்க முழு காற்று சேர்ந்து விட்டுருவான். இவன் நினைச்சுக்கிறான் அவன் ஓவர்டேக் பண்றான், அவன் தலையை அவன் பாருங்க போயிருந்துருக்கான். இவனுக்கு நினைவுனா என்ன பொட்டி பண்ணி என்ன ஓவர்டேக் பண்றதான், 25 cc 1 cc வேகமா போகணுமா குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேரணுமா. அது போல ஒருவன் தனக்குள்ளே தானே வந்து கற்பனைகளை உழைத்துக் கொள்வதால் பல காரியங்களை வந்து தவறுலாம் செய்திருக்கும். அதனால நம்மளே நாம வந்து பலவித கற்பனையை தந்துட்டு இது கரெக்ட் இது கரெக்ட்ல இது சரி என்ற எண்ணத்தை நம்ம ஃபார்ம் பண்றோம். இது எண்ணத்தை ஃபார்ம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏத்தமான ஆளுங்க வந்துருவான். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே கரெக்ட் தானே ஆச்சுருவான் சில பேர். ஆனா சில பேர் செய்வது இது தவறுன்னு அடிச்சாங்க, அவன் வந்து உங்களுக்கு சில பேர் ஒத்து விடுவா, சில பேர் நம்ம ரொம்ப மோசக்காரன் அடாவடி அடைஞ்சு விடுவான். அதே மாதிரிதான் இந்த பிரவச்சனத்துல கூட அடியேன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க எல்லாம் பெரிய பெரு ஆரக்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அடியேன்னு போயிருந்த போது ஒரு பெரிய பெரு ஆரக்டர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து அவளை சொல்லும் போது ஒரு ஆரக்டர் நேரத்தில் பார்த்து சொல்ற, நான் மெட்ரா சிட்டியே A1 ஆரக்டர், நான் தான் முதல்ல பேசுறேன். இன்னொரு ஆர்டர் சொல்றாரு, இவனுக்கு என்ன சாஸ்திரம் தெரியும், ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தான் நிறைய தெரியும், நான் ஏ ஒண்ணுன்ற. எல்லாரும் கிளீனிங் பவுடர் நேம சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாம் பேசி பேசி பேசுறதைய பேசிட்டு அப்புறம் அடியனை ஏத்துறாங்க. பேசி விட்ட உடனே அடியன் எனக்கு தெரிஞ்ச குரு கிட்ட தெரிஞ்சது சொன்னேன். சொன்ன உடனே இதெல்லாம் வந்து பிரமாதமா இருக்க, நீ இவ்வளவு விஷயங்களை எவ்வளவு நாள் வச்சிருந்த யார் சொல்லி கொடுத்தாங்க, என் பின்னால சுத்து காட்டுறேன். அது போல எம்பெருமான் திருவிழா ஆன்மீகத்திலே இந்த போட்டி இருக்குது. ஏதோ ஒரு இளைஞன் வரானே, ஒரு சின்ன பையன் வரானே, அவனை தூக்கி விடுவோம் அப்படின்ற எண்ணம் இல்ல. இவனை முதல்ல நமக்கு விஷயம் நிறைய வச்சிருக்கோம், அப்படியே ஊற்றி விடுறோம் A1. அதான் நான் டிஸ்கஷன் ஆரம்பிச்சேன். அது போல எம்பெருமான் திருவிழா உத்தம தேவர்கள் இறைவன் என்ன பண்ணா, மனுக்களை படைக்க ஆரம்பித்து விட்டான். மனுக்களை படைத்து அந்த மனுக்கள் மூலியமாய் மக்களாகிய நம்மை ஆள விரும்பினார். அவ்வாறு மனுக்களின் மகா சிறந்த சூரிய வம்சத்தை சேர்ந்த மனு சார்த்த தேவன் என்ற ஒரு மகா உத்தமன் இருந்தார். அவரு சூரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு வகுப்பை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு மனைவி இருந்தார். ரொம்ப சிரத்தையோட இருப்பான். சிரத்தையா ஒரு காரியத்தை செய்யற மாதிரி வாழ்க்கை நடக்கும். சிரத்தையுள்ள இந்த காலத்துல ரொம்ப நினைக்கிறான், இந்த மனுஷனுக்கு ஆத்தங்கா இருக்கு, என்ன சேவை செய்தாலும் திருப்தி பட மாட்டான். அதுல குற்றம் இதுல குற்றம்லாம் சொல்லுவான். காலையில இருந்து சாயலட்ச வரைக்கும் நான் உழைச்சுட்டே இருப்பேன், என்ன வரைக்கிட்ட இந்த மனுஷனுக்கு திருப்தி நல்லா திருப்த செய்தும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்குவான் சொல்லி ரொம்ப. ஆனா அந்த சிரத்தைன்றதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், சில நேரத்துல கணவன் மாறுதல் ஒரு காரியத்தை செய்யணுவா, அந்த நேரத்துல நம்ம செய்துட்டோம்னா பிரச்சனை விட்டு அதே ஆளு நம்பமா இந்த நேரத்துல காட்சி நீ ஏன் செய்யணும்னு கேட்கற கணவன் மாறுதல். அதனால கணவன் மார்களோட ஒத்து போறதுக்கு கடவுளோட ஒத்து போறாங்க. அதனாலதான் பெண்களுக்கு கண் கண்ட தெய்வம் கணவன் என்ன, கணவன் மாத்திரம் தேவ ப்ராப்ளம் இல்லாம டீல் பண்ணிட்டாங்கன்னா தெய்வத்தை பார்த்தா மாதிரி தெய்வம் மீது திருப்பணி செய்யும். அது போல இந்த சத்தா தேவி என்பவள் கணவனோடு மனம் ஒத்து போய் வாழ்ந்தவள். இந்த மனம் ஒத்து போய் வாழ்தல் ரொம்ப நினைச்சிருக்கா, பின்னே தூங்கி முன்னே எழுந்திருப்பதும் நினைக்கிறான். அதுக்கா ராத்திரியும் காலையெல்லாம் விடாம வேலை செஞ்சு பின்னா தூங்கி அப்புறம் முன்னே இருந்தாலும் அப்பதான் அடுத்த புத்தகம் எடுத்து படிச்சிருக்கோம். சரி ஐயா படிக்கும் 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 பார்த்துருந்தா என்னைக்கு தூங்குறது என்னைக்கு காலையில முன்னால் எழுந்தது அது போல் அது எல்லாம் அர்த்தம் பின்னே தூங்கி முன்னே எழுவாங்கிறதுக்கு அர்த்தமே வேற. நம்ம நினைக்கிற மாதிரி கனவை சாப்பிட்டு படுத்து தூங்கினப்ப நம்ம தூங்கணும், அவர் எழுந்துக்கிறதுக்கு முன்னால் எழுந்துக்கணும்ன்றது வந்து அர்த்தம் இல்லை. இதை நம்ம ரொம்ப பேர் அப்பதான் அர்த்தம் எடுத்துக்கிறோம். அதான் ரொம்ப ஐயா பின்னே தூங்கு என்றால் என்ன என்றால் என்னுடைய கடமைகள் அத்தனையிலே என்ன என்ன இருக்கிறது என்பதை அறிந்து தூங்க, அது பின்னே தூங்கு என்ற முன்னே எழுந்திரு. அது என்றால் எனக்கு பின்னால் வருகின்ற ஆபத்தை எல்லாம் உன் பூஜையால் தூங்க வைத்து முன்னே உன்னுடைய ஆசியை எனக்கு கொடுப்பாயாக என்பது தெரியும். அதனால்தான் மனைவிமார்கள் நிறைய பூஜை பண்ணணும். கணவன் செய்கின்ற பூஜை கணவனுக்கு மட்டும்தான் போகணும்னு நினைக்காதீங்க, மனைவிக்கு போயிடணும். ஆனா மனைவி செய்யற பூஜை கணவனுக்கு அவர் சீக்கிரத்தில் வராது. ஒரே ஒரு பூஜை கணவனுடைய ஆயுளை காக்கின்ற பூஜை மட்டும்தான் அவனை பின்னே தூங்க வைத்து முன்னே காக்கும். அது போல எம்பெருமான் திருவருளால் இந்த சத்தா தேவி ரொம்ப அன்பாகவும் சிறப்பாகவும் இருந்தார். அவ்வாறு இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் பிறப்புறதுல ரொம்ப பிரச்சனை இருக்கு. ஏன்னா பல தவங்கள் செய்ததுடைய பயனால்தான் குழந்தைகள் கிடைக்கிறது. ஆனா குழந்தைகள் எளிதில் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், குழந்தைகளுக்கு பல முட்டுப்புள்ளிகள் வைக்கணும். அப்படி நினைக்கும் போது நமக்கு வர வேண்டிய ஆத்மாக்கள் எழுதி வச்சிருக்கான் இறைவன். பிறக்கும் போதே கையில எழுதி வச்சிருக்கான் தலையில, இவ்வளவு ஆத்மாக்கள் வரணுன்றதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தக்கூடாது. அவ்வாறு தடுத்து செயற்கை முறையால் நிறுத்தினால் அந்த ஆவியானது அங்கே தங்கப்படுகிறது. அந்த தங்கப்படுகின்ற ஆவி வர முடியாமல் இருப்பதற்கு நாம் கருவிகளால் பயன்படாமல் போகின்றோம். அவ்வாறு போவதால் அந்த ஆவி என்றால் ஒரு நாள் உன் வழியாய் வருவதற்காக எவ்வளவு நாள் காத்ததும் தெரியாது. அப்ப அதற்காகவே நீ இங்கு பிறகு எடுத்தாலும் யோசிச்சு பாருங்க. அதனால்தான் மனமடக்கம் முக்கியம்னு சொன்னாங்க. தெரியல செயற்கை அடக்கங்கள் இல்லை. ஆனால் மனமடங்கி மந்திரங்கள் அடங்க பெற்று குணமடங்கி உடலடங்கி தானடங்கும் வண்ணம் இனமடங்கி ஈசன் அருளால் எழுதியிருக்கும் சந்தான பாக்கியங்கள் வரும் வரை வரட்டும் வரை தடுத்திடாதீங்க. இத வந்து வெளியில் அதிகமா சொல்லக்கூடாது. என்ன இப்ப கழிவு அப்படின்னு ஆகவே எம்பெருமான் திருவிழா செயற்கை முறையால் எந்த ஒரு தவறுகளையும் செய்யக்கூடாது சாஸ்திரம். அது போல இறைவனர்களால் இந்த சத்தா தேவிக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, கையில ஒரு உடல் உடம்ப விட்டு இறந்த உடனே 12 அங்கலம் அங்க உயிர் நிற்கு. ஆகும் மரணம் படுத்து நீட்டிடு இவன் நாடி 12 அங்குலத்தில் நிற்குது பாரு, சுற்றி பார்த்துட்டு யார் யார் என்ன நினைக்கிறார்கள் என்று. அதுக்கு முன்னால் எவ்வளவு அன்பா இருந்திருப்பான், அதுக்கு முன்னால என்னென்ன மாதிரிலாம் செலுத்திருப்பான் செஞ்சிருப்பான், உண்மையான அன்பெல்லாம் செலுத்திருப்பானா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த ஆவி பார்த்துதான். அதான் அந்த 10 நாள் வச்சாங்க. இது சுத்தி 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 அத்தனை பேரும் பார்த்து எவ்வளவு உண்மையான மாதிரி அன்பு வச்சிருந்தான், எவ்வளவு உண்மையா நமக்கு சேவை செய்தான், எவ்வளவு இல்லாத எல்லாத்தையும் சேர்த்து உண்மையா இருக்கிற மாதிரி நடித்தான். இந்த ஆவி இந்த 10 நாட்கள் உலாவி பார்த்துதான். தங்களை மாதிரி பார்க்கும் போது 12 அங்குலத்துக்குள்ளதான் நிக்கிறான். ஆகவே அதனாலதான் அது வடக்கு பார்த்து நின்றவுடன் சக்தியானது 12 அங்குலத்துல உடம்புல சுத்தி நிக்கிறது. அப்பதான் என்ன பண்ணா அந்த பக்கம் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு வைப்பான். அந்த விளக்கில் வந்து அப்பப்ப அமரும் எழுந்திருக்கும் போகும் வரும். அப்பதான் மனுஷன் உண்மையிலே சில பேர் அப்படியே வந்து அழகா மாதிரி அழுவான். கொஞ்ச நேரத்தை சாத்திக்குதான் அதிர்ச்சி எழுதியிருக்கிற கையிலே கருத்துடன் பேராசை வைத்தது போல் ஆசையால் அன்பால் உருகியது போல் அண்ணா என்று வந்து அணைப்பான். சிறிது நேரம் குலுங்கி சிரித்து அழுது விட்டு சிரித்து அழுது விட்டுமா. சில பேர் அழுதே சிரிக்காம சிரிக்கிட்டாங்க. அதை குலுங்கி சிரித்து அழுது விட்டு உள்ளதோ கருங்கொட்டை போட்டெடுத்த கொடி கணக்குகாரி பெரிய புத்திரகாமைக்கு யாஜ்யத்தை வசிஷ்ட மகாபிரபுடைய மேற்பார்வையின் பேரில் சூரியகுல வம்சம் ஆச்சு. ஆனா வசிஷ்டர் தான் முக்கியமானவர் குலகுரு. ஆனா வசிஷ்டருடைய மேற்பார்வையினால போதா என்ற ஒரு ரித்விக்கு பொறுப்பு கொடுத்து யாகத்தை நடத்தப்படுவார். அந்த ஹோதா ரித்விக்கு யாகத்தை அழகா நடத்திட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு கேட்டதுன்னா, இந்த சர்தா தேவி அந்த ஹோதா கிட்ட சொல்றான், அப்பா பெரிய யாகம் வளர்க்கறாங்க, எனக்கு பொம்பளை பிள்ளைதான் வேணும், அப்படி பிரார்த்தனை பண்ணிடுங்க சந்தர்ப்பம். இந்த பிராந்த தேவனுக்கு இது தெரியாது, பொம்பளைக்கு மாத்திரம் காதல் கிடைக்கணும், அவளுக்கு உள்ள எக்ஸ்பர்ட் வேற யாருமே இல்லை. ஒரு காரியத்தை நீ சொல்லி முடிச்சு அவளுக்கு தெரியுன்றதுக்குள்ள ஒன்பது பேர் தெரியும், ஆனா அவங்க அந்தத்திலே உட்கார்ந்துருப்பான். அகத்திரேன் கலையிலே கருத்தூண்டி ஒரு காரியத்தை அண்ணால் இன்னால் என்று கூறுவதை பற்றி ஒருவனுக்கு தெரிந்தால் போது ஒன்பது பேர் அறிஞ்சிருப்பார். இவள் இருப்பதை விட்டு அசைய மாட்டாங்க, அவ்வளவு பிரிய குறிக்க பாசம் செஞ்சு. அது போல எம்பெருமான் திருவிழா அந்த சத்தா தேவி அற்புதமா அந்த ஓதாவது யாருமே ஓதாவது சொல்லிட்டார். அவர் அற்புதமா மண்டத்தை சொல்லி பொம்பளை கூட போற விட்டு கொடுத்தார். அக்னி தேவன் பெரிய பிரசன்னமான, அக்னி தேவன் பிரசன்னமான உடனே ஒரு அற்புதமான ஒரு பெண்களின் தேவனும் கையில என்ன யாகத்துல ஏதோ மிஸ்டேக் வந்துட்டா, நம்ம ஒரு புத்திரனை வேண்டும், அதான் புத்திர காமேஷ்டி யாகம்ன்றது, புத்திரி காமேஷ்டி யாகம் இல்ல, புத்திரி காமேஷ்டி யாகம் அதுல தண்ணி இருக்குது. என்ன நம்ம எல்லாருமே புத்திர காமேஷ்டியாகனு கேட்டுக்கோம், புத்திரி காமேஷ்டி யாகம் இருக்குது, அதை பண்ண அது தெரியல. அது போல இல்ல அக்னி தேவன் வந்து பெண் குழந்தையை அக்னி வந்து எடுத்து கொடுக்குறான். பார்த்தாச்சு வரும்போது அக்னி தேவன் வாங்கினாங்க வாங்கி விட்டாரு, வாங்கிட்டு வசிஷ்டர பார்த்தாரு, என்ன சுவாமி நம்ம ஒண்ணு பண்ணா யாக ரித்விக்கு சரியா மந்திரங்களை சொல்லலையா, அத மந்திரத்துல ஏதாவது மிஸ்டேக் கொண்டு விட்டா என்ன காரணம், அவளுக்கு ஏதாவது நான் கொடுக்க வேண்டிய சம்பவம் எதுவும் குறையிலையே, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லை எல்லாம் கரெக்டா தான் நடந்தது, உன் மனைவி இப்படி கேட்க சொன்னா இது வந்து பார்த்தா நான் ஏதாவது கற்பனைகள்லாம் வச்சிருந்தனே என்ன பண்றது, சரி இந்த குழந்தையே ஆனாய் மாற்றி விட முடியும் வசிஷ்டர் ஆஸ்பத்திரியில நம்பர் மாத்திரா மாதிரியா. ஆயினும் எம்பெருமான் திருவிழா வசிஷ்டர் என்ன சொன்னார் கவலைப்படாது, காமேஸ்வரியும் உருமாற்று சக்தியும் கோமதிக்கு உண்டு, இருவரை ரெண்டு பேரும் இறங்கும், இந்த பிறந்த குழந்தைக்கு இளா என்று பேர், இந்த இளா என்ற குழந்தையை வைத்து காமேஸ்வரனையும் ஜெகன்மாதாவுடைய கோமதியும் வேண்டாம். வேண்டபோது எம்பெருமான் திருவிழா கோமதி தன்னுடைய சுழி நுழிப்பாரு அம்மா நெத்தியில இட்டு இருக்கிற குங்குமத்துல ஒரு சின்ன துகள் வந்து அந்த குழந்தை மேல படுத்துதான், அது ஆம்பளை பிள்ளையான மாறினவன்னு அம்மா சொன்னாலும் இவன் முறையோடு வளர வேண்டும், பத்திரமாய் பாதுகாத்து வேண்டும். அற்புதமா இந்த குழந்தை பொங்கல் வந்து ஆம்பளை குழந்தையா மாறிச்சு. அந்த மாதிரி மாறின ஆண் குழந்தைக்கு சுத்தியுங்கன்னு பேர் வச்சா, அந்த சுத்தியுங்கன்ற மகா உத்தமனா வரணும். அற்புத கதைகள் எல்லாம் படிச்சு ஆண்ட வரலாறு அப்பா விட்ட எல்லா வித விருதத்தையும் குருகுல வாசங்கள் எல்லாம் முடிஞ்சு தாரிகா வானத்துல நான் வேட்டையாட போறேன்னு சொன்ன. அப்போ அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா தாருகா வனத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கும், கொஞ்சம் ஏமாந்தா கூட நம்ம கதையை ஆளே உருமாறிடுவோம், ஏன்னா தாருகா வனத்தில் அனைத்து ரகசியங்களும் இருக்கு, அந்த அனைத்து ரகசியங்களும் தாருகா வனத்துல இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கும், அதுல தெரியாம கொள்ளாம நீங்க ஏமாந்து எந்த காரியத்தையும் செய்திடக்கூடாது, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஜாகிரதையா வைக்கணும், வேட்டையாடி அங்க எக்ஸ்போர்ட் ஆயிட்டாலும் உலகத்துல எங்கேயும் இது பண்ணலாம். பரிவாரங்களோடு போனவன் தாருகாவனத்துல பூத்ருகி ஒரு இடம் இருக்கு, இன்னைக்கும் திருப்பதியில ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஆண் போனா பெண்ணா மாறிடுவான், அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு இன்னைக்கு திருப்பதி. அது போல எம்பெருமான் திருவருகள் இந்த இடத்திற்கு வேட்டையாடி கொண்டே போகின்ற சுத்தம் சிறு நேரம் தெரியாம அந்த பாரத காசு தன்னான பொம்பளை மாதிரி மீண்டும் பெண்ணாய் மாறியது. அவன் மட்டும் மாறணும்னா வந்துக்கிற படைங்க எல்லாமே பொண்ணா மாறிப்பு. அது மட்டும் தானே ஆண் குதிரையும் கூட பொட்ட குதிரையா மாறி. ஆண் பிறவி அனைத்தும் பெண் பிறவி ஆயி அனைத்து வந்த தேவர்கள் தேவர்கள் எல்லாம் பெண்ணிறவன் மாறி எல்லாம் ரெஜிமெண்டா பொம்பளை ஆகி போச்சு. எல்லாம் கட்டிக்கோட வச்சு விழுந்து ஏன் என்றால் அந்த இடத்தில் வந்தால் அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட இடம். தேவியின் சாணகட்டமாய் அந்த இடத்தை வச்சிருக்கிறாங்க. அதுல யார் வந்தாலும் பெண்ணாமாயிடுவான்னு ஒரு சாபம் கொடுத்து வச்சிருக்காங்க. இவங்க எப்படி நாட்டுக்கு திரும்புவோம் திரும்ப மாற்றா அம்மாவுக்கு ரொம்ப உண்மையாய் வேண்டுகின்ற ரொம்ப உண்மையா வேண்டும் போது ஈஸ்வருடைய கடாச்சத்தால் ஒரு 15 நாள் ஆனாவும் 15 நாள் பெண்ணாவும் மாத்தாங்க. அதுலயும் எனக்கு திருப்தி வரல. அப்ப நவாவரண பூஜையில் ஒரு பூஜை வச்சிருக்காரு. நவராயத்துல வர பூஜை அந்த நவாவரண பூஜையை வந்து முறையோடு செய்தா உனக்கு சூரத்மா ஆண் தன்மை வரும் சொன்னத அந்த பூஜையில சுத்தம் செய்வார். அது ஒன்னுக்கு நிறைய வகைச்சு இருக்கா இது இருக்குன்னு வந்துடுற வேற ஒண்ணு. அந்த சுத்தியுண்ணன் செய்த உடனே அவனுக்கு பூரணமாய் ஆண் உருவம் கிடைச்சு நீங்க விட எவ்வளவு தேஜஸும் இல்லாம வாழ்க்கையில சிறந்தது எதுன்னு போய் வச்சிட்டு கேட்டா அப்பா வாழ்க்கையில ரொம்ப சிறந்தது பாடல் பெற்ற தலங்கள் சுயம்பு மூர்த்திகளுக்கு சேவை செய்ததே மிகச்சிறப்புன்னு சொல்லி அனுப்பிச்சார். அண்டையில இருந்து அவன் தான் கோயில் துப்புரவு எப்படி செய்யணும்ன்றது கிரந்தம் எழுதிவார். சுத்தியுண்ண கிரந்தம்னு இருக்கு. ஒவ்வொரு கோவிலையும் எப்படி சுத்தப்படுத்தணும் என்னென்ன மாதிரிலாம் சுத்தப்படுத்தணும் எப்படி எல்லாம் செய்யணும்னு எழுதி அண்டையில இருந்து அவன் வந்து குறைஞ்சது 5000 ஆண்டுகள் ஒற்றடிச்சாங்க கோவில் 5000 ஆண்டுகள். மனு ஆட்கள் இருந்தான் அவன் குறைஞ்சது 8 லட்சம் வருஷம் உள்ள வந்துதான். 5000 ஆண்டுகள் வெறும் ஒற்றை மாத்திரம் அடிச்சிருக்கான் கோவில் இருக்கிற சிறந்து கொடுவாங்க. இதுல ஒவ்வொரு இடமும் அடிக்கும் போது ஒவ்வொரு தேவதைகளுடைய அனுகிரகத்தால் அவர் ஒரு சக்தியை பெற்றார். அது விசத்த சக்தி.
அந்த சக்தி விசத்த சக்தி.
அதற்கு அடுத்து கோயில வந்து தொடக்கம் விளக்கமாயிரம் கொண்டு 5000 ஆண்டுகள் சொருத்தணும். ஒரு நாள் இருந்தாலும் ஒரே கோயில வளர்த்து 5000 ஆண்டுகள் விளக்கமாயிரம் கொண்டு ரொம்ப அற்புதமா வந்து ஒவ்வொரு கோயிலும் பெருக்கிறார். அது விளக்கமாறு கொஞ்சம் பெருக்கிறதுல அவன் சொன்னா பெருக்கல் குறி போட்டு பெருக்கி நான் பாருன்னு சுத்தியுங்க. அது நீங்க பாத்துருக்கலாம். இங்க பெருக்கிற பிராட் ரோட்ல 2 தொடக்கம் வச்சிருப்பாங்க. அதுக்கு போகும்போது 2 தொடக்கம் ஈவனா போகும் தூசி போயிட்டு இருக்கும். அதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த மாதிரி இந்த 2 விளக்குமாற வச்சு அவன் எப்படி இந்த 2 விரல்களுக்குள்ளேயே அவன் சொல்லி விடுவான். அது இப்படி விளக்கும் போது இந்த விரல விளக்குவான். அப்ப 4 தொடக்கத்தை 5 பத்து விரல சுட்டு வாக்கிட்டு இருப்பான். எவ்வளவு அற்புதமா அழைச்சிருப்பான். ஒரு தூசி விட்டு கூடாம தரேன் உட்காந்து தேச்சி கிச்செல்லாம் கையை வச்சு பார்ப்பான். கை அழுக்கா அவ்வளவு இல்லையா அதுக்காக கையை போய் நல்லா சுத்தமா அலைஞ்சு தேச்சி தேய்ச்சி பார்ப்பான். பெருக்கிறதுலயே இந்த மாதிரி 5000 ஆண்டுகள் கருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பெருக்கணத்தினால சாத்துரிய சக்தியோ சக்தியோ அந்த சக்தி வந்ததுன்னா என்ன ஒண்ணு கேட்டாருன்னா எந்த இடத்துல எவ்வளவு தூரம் அழுக்குகள் இருந்தாலும் சரி மன அழுக்குகள் அவ வந்து அந்த இடத்துல போய் அமர்ந்து சில நேரம் சுத்தியும் சக்தி சொல்லி இந்த மந்திரத்தை சொல்ல அதுக்கு ஒரு மந்திரம் வச்சுட்டா சொல்லக்கூடாது நெருங்கி தெரியும். அதுபோல அந்த மந்திரத்தை சொன்னோம்னா எத்தகைய மனசு அலக்கழிஞ்சிருந்தாலும் அதை டக்குன்னு அடையும். அதுக்குதான் அந்த ஒரு திருப்பணியை கொடுக்கும். அதை தடுத்து எந்த விமான சிறுவர்கள இவன் ஜலம் எடுத்துட்டு வந்தான். கோவில்ல கணத்துல இருந்து ஜலம் எடுத்துட்டு வந்து குளத்துல இருந்து ஜலம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்த அலம்பாரங்க. ஒவ்வொரு குடங்களையும் எடுத்துட்டு கொண்டு வந்து அவன் வந்து அலம்பான். பெரிய மகாராஜா இருந்தாலும் செய்கின்ற திருப்பணி அற்புதம். வசிஷ்டர் சொன்னதுனால அந்த மாதிரி குடநீர் கொண்டு வந்து குறித்து வருண மந்திரங்களை சொல்லி நிறைவேற வார்த்தாம்பர் தண்ணி கணத்தண்ணி வாங்க ஊற்றி அலம்பார். அந்த மாதிரி அலங்கும் போது விசிறி படுக்கை வீசி விளக்கினா எப்படி விளக்கணும் சொல்றது. வீட்டுல எப்பவுமே இப்படிதான் கூட்டம். வலதுகை பக்கம் கூட்டணும் பெண்கள், இடதுகை பக்கம் கூட்டக்கூடாது. அந்த வலது கை பக்கம் கூட்டுமோ எழுது கை பக்கம் போய் வலது கை பக்கம் கூட்டும். இது நம்ம இல்ல ராகத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து எழுது கை பக்கமா போய் கூட்டீங்கன்னா வரலட்சுமியுடைய வேகம் குறையும். ஆகையினால வலது கை பக்கமாவே கூட்டி வலது கை பக்கமாவே ஒதுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து எழுது கை பக்கமா போய் கூட்டீங்கன்னா வரலட்சுமியுடைய வேகம் குறையும். ஆகையினால வலதுகை பக்கமாவே கூட்டி வலதுகை பக்கமாவே ஒதுக்கணும். அதே மாதிரி ஆண்கள் பெருக்கிறதுனா கோயில மட்டும்தான் பெருக்கலாம், வீட்டை
பெருக்கலாம். அதை பத்தி விரிவா புத்தகம் போட்டுதான் பசங்க கேட்டுவாங்க.
அது போல அற்புதமா நம்ம பெருக்கணும், பெருக்கி சுத்தமா அலமா அந்த நீரை வந்து அலம்பி விட்டு வழிகள்.
அது ஒரு காவா பக்கம் உண்டு ஜலம்.
அந்த காவா பக்கம் வந்தா எப்பவுமே காவா அடைச்சு விடும். அதுக்காக அந்த காவா கிளீன் பண்றதுக்காக இறங்கி தோண்டி அது இருக்க கசடுகள் எல்லாம் வெளியே எடுத்து போட்டாலும் இந்த பெருக்கிறது 5000 வருஷம் கடந்து அப்ப சலகன்ற ஒரு சக்தி அவனுக்கு கிடைச்சது. அந்த சக்தியால் அவன் யாரை தொட்டாலும் எத்தகைய நோயா இருந்தாலும் பறந்து போட்டான். ஆனாதான் ஆலயம் பெருக்கிறவங்க வந்து கைப்படணும் சொல்லி பெருவா எழுதுவான். ராமானுஜர் எல்லாம் பாத்தீங்கன்னா அடியாருக்கும் அடியேன் திருப்பணி செய்யும் உத்தமருக்கு உத்தமம் தானாரும் மடியார்க்கெல்லாம் தான் தண்டம் சமர்ப்பிக்கின்றேன் சொல்லி விழுந்து விழுந்து கும்பிடுவா. கோயில பெருக்கிறவங்க பார்த்தா அந்த மாதிரி கோயில அலம்பி விடுறவங்க கை வந்து நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது பட்டா இந்த சக்தியில அவங்களுக்கு சரி அப்படி. அதற்கடுத்து இந்த சாக்கடைகள் எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு இருந்தானா சுத்தி சாக்கடை என்றவுடனே நம்ம மனுஷனுக்கு அறிவருப்பு வரும். பெரிய மகாராஜா 1000 பேர் வச்சு வேலை வாங்குவாங்க, அவனும் செய்திருக்கிறான் அந்த வேலையை. அப்ப அது வந்து ரொம்ப பேர் இதா இருக்கும். என்ன வெள்ள பணியும் வெள்ளான்றவர்கள்ருப்பான் மைனச்சேன் தொங்கும் எப்படி இறங்குறதுன்னு யோசிச்சு
திருப்பணியும் வந்துட்டா வெள்ள பணியினோ வெள்ளான்றவரும் மைனச்சேனோ வேலை செய்யும் ஏன்னா அந்த மாதிரி செய்தவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுக்கு. என்ன எங்க கூட்டத்துல அந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்க. எல்லாம் பெரிய படிப்பு, பெரிய டாக்டர், பெரிய இன்ஜினியர் இருந்தாலும் உடனே காவா இறங்க ஆரம்பிச்சுவான் கிளீன் பண்ணு அருமை தெரிஞ்சு.
அதுபோல இறங்கி எல்லாத்தையும் செய்யும் போது அவன் இந்த காவா கிளீனிங்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணான். சில இடங்கள அடைக்கும். அப்ப அழகா குச்சி வச்சு குத்தி நீட்டு இது பண்ணி கேர் பண்ணி அந்த ஜலமானது கோவில் கிணத்து வழியா வழியா வந்து குளத்துல வந்து ரொம்ப மாதிரி வழி இருக்கு. அது கத்தடு வழி கார் வழின்னு வச்சிருக்காரு. அது ரெண்டு பிரிவு. அந்த கிளீன் பண்ண தண்ணி ஒரு வழியா போகும். அப்ப இந்த சைட ஓட்டை அடைச்சிருவாங்க. நல்ல தண்ணி அலம்பி விடுற தண்ணி குளத்துக்கு போகணும். ஏன்னா குளத்துல சாணம் பண்ணுவா பெரியவங்க. கோவில திருப்பாறு தூசி பட்டதெல்லாம் தன் தலையில உணவுக்காக பண்ணுவா. அந்த ரூட்டை கலந்து விடுவாங்க. இந்த மாதிரி பல ரூட்ஸ் வச்சிருந்தாங்க. 2-3 வழி வச்சு ட்ராப்ஸ் மாதிரி அல்ல சாகரத்துல வந்து ஒரு சைடு அடைச்சிடுறது, இன்னொரு சைடு நல்ல ஜலம் வர்றது, இந்த சைடு அடைச்சிடுறது. இந்த மாதிரி பண்ணிருந்தாங்க. இன்னைக்கும் உங்க கோயில் இல்ல. நீ தரந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிநீர் ஓட ரொம்ப டாபா இருக்கும். அந்த மாதிரி ஏன் கேட்டீங்கன்னா கோவில்ல பெரிய மகான்களும் சித்தர்களும் அந்த இடத்த நெரிச்சுட்டு போயிருப்பான். அவ பாவப்பட்ட பாவம் தூங்கி இந்த பரம்பரை தீர்த்தத்துல வந்து நம்ம மேல படணும்னு சொல்ற ஒரு அனுகிரகத்துக்காக அந்த மாதிரி பண்றது உண்டு. அவ அந்த குளத்துல ஸ்நானம் பண்ற போது இந்த ஜலம் வந்து வந்ததுன்னா மகா புண்ணியம், ரோக நிவாரணம். இன்னைக்கும் வைத்தீஸ்வரன் கோயில கூட ஒரு முக்கு முக்கு போடுவோம். ஆனா சுத்தி அசுத்தம் பண்ணி வச்சிருப்பான். பாத்துருக்காளா
வைத்தீஸ்வரன் கோயில் போய் பாருங்க.
குளிப்பான், துணி துவைப்பான், எல்லாம் பண்ணி வச்சிருப்பான். இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோலமாச்சும் ஒரு முக்கு போடுவான் முகத்துக்கு. ஆனா அவங்க அருமை தெரிஞ்சதுனால பண்றான். முகம் துணி துவைக்கிறவங்களுக்கு அருமை தெரியாம இல்ல, அவன் அங்க முக்கிதான் போடுவான் இல்லன்னு சொல்லு. அது போல அந்த பெரியவர்கள் வந்த தீர்த்த அங்க பட்டிருக்கோம். அதனாலதான் கோயில் அளம்பும் போது என்ன பண்ணுவாங்க, தண்ணி கோட்டத்துல வரும் கூட்ட வருவான். அதனால கொஞ்சம் தெரியும் நிறுத்தக்கூடாது. இனிப்பா தெரியும். ஏன்னா அந்த ஜலம் மேல போட்டா எவ்வளவோ ரோக நிவர்த்தி. ஏன்னா பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் நடமாடிக்கிட்டே இருக்காங்க. அருவமா நடமாடுறாங்க, உருவமா நடமாடுறாங்க. நம்ம ஐடிஃபை பண்ண முடியாத எல்லாம் உருவம் வச்சு நடமாடுறவங்கலாம் உண்டு. அதனாலதான் அந்த மாதிரி அந்த சாக்கடை கிளீன் பண்ணாங்க. பண்ண போது சாகுந்தல சக்தின்னு ஒரு சக்தி வருதா. ஆகையினால் அவனுக்கு வந்து அசூயான ஒரு துர்நாற்றம் எடுக்கக்கூடிய உடல் பாதிப்புகள் இருந்தா அந்த நோய்களை அவர்கள் பார்த்த மாத்திரத்தில் ஏற்றுள்ளான். அதுக்காக தான் அந்த திருப்பணியை செய்ய சொல்றது. அதற்கடுத்து எம்பெருமான் திருவருளால் இந்த கோவில் எல்லாம் செய்த உடனே சில பேர் நான் ஜெனம் இறைப்பான்
கயிறு போட்டு இறைக்கிறது.
ஆனா முதல் ஆரம்பத்தை இறைக்கிற ரெண்டு குடம் மாதிரி இருக்காது பத்தாவது குடம் இறைக்கும் போது
மூச்சு வாங்க.
அதனால அந்த பத்தாவது குடம் இறைக்கும் போது கொஞ்சம் தளர்ந்துதான் இறைக்க முடியும். முதல்ல போட்ட கீழ் இருக்க ஜெப்பம் படிக்கிறாங்க இருக்க அந்த மாதிரி இவன் இறச்சி 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 ஜலம் கொண்டு வந்தான். அந்த மாதிரி ஜலம் கொண்டாடும் போது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஜலத்தை இறச்சி ஒரு தொட்டில ஊத்தணும். அந்த தொட்டிலன்னு எடுத்துட்டு மாடி வழியா இறங்கி வந்து கோயில் கிளம்பணும். அந்த மாதிரி கோயில் இன்னைக்கு உண்டு. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எல்லா கோயிலையும் இறைச்சான். அந்த மாதிரி இறைக்கும் போது
வாசுமி என்ற சக்தியை பெற்றான். அந்த தண்ணியை இறைக்கும் போது
அந்த மாதிரி இறைக்கும் போது இவனுக்கு வந்து மூச்சு வாங்குற நோக்கி நோக்கு இல்லையா இந்த மூச்சு வாங்குற நோய்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த குளிர்காலம் வந்ததுன்னா உடனே மூச்சு இழுக்கும் உடனே எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். ஆஸ்மா ஆஸ்மா மாதிரி கை அந்த நோய்கள் எல்லாம் அவர்கள் கையால் ஒரு முறை தடவினால் போயிடும். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அனுகிரகத்தை கொடுக்குது அந்த ஜலை இறைச்சி சுவாமிக்கு அடம்பது. அது 5000 வருஷம் செய்தாங்க சார். ஒண்ணும் 5000 வருஷமா செய்து இந்த மாதிரி திருப்பணிகள் முடிந்த பிறகு அதற்கப்புறம் வாகனங்கள்
சுவாமி வாகனங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நிறைய தூசி அடைஞ்சிருக்கு. சில பண்டிகை நேரத்தில் தான் வாகனத்துக்கும் மற்ற நேரத்தில் வாகன மண்டபம் உள்ள வச்சிருப்போம். அவங்க காலை காஞ்சிருக்கும் அவங்க காலை காஞ்சிருக்கும்
அந்த மாதிரி டைம்ல அதெல்லாம் சுத்தமா தொடச்சு அதுக்கு வண்ணங்கள் எல்லாம் தடவி இதுலயே வண்ணம் இந்த பெயிண்டர் செய்துவான் வண்ணங்கள் எல்லாம் தடவி சுத்தப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சுத்தப்பட்டனால மாசுலா சக்தி என்ற ஒரு சக்தி அனுகிரகத்தை பெற்றார். அது இந்த க்ஷய இரும்பல் இந்த துபர்க்கோசத்தின் சொல்றது அந்த க்ஷய இரும்பல் உள்ளவங்களுக்கு அவங்க கையால ஜலம் எடுத்து ஊற்றி கொடுத்தா போதும் தெரியப்படும். அந்த ஒரு அனுகிரகத்தை பெற்றானா இந்த சுத்தியுமன். அதற்கடுத்து எம்பெருமான் திருவிழா திருவிழக்கிளம்புதல் வச்சார். கோயில திருவிழா கிளம்புறதுக்குன்னே போட்டி போட்டு வருவா. இப்ப குருக்களை யாரு கிடைப்பான்னு பாக்குற அது திருவிழக்கு என் கலர்ல கோல்டு கலர்ல வச்சிருச்சு. என் கலர் ஆச்சுன்னா பாருங்க எப்படி கருப்பு குறைஞ்சிருக்கும்னு பாருங்க. அது போல அந்த கருப்பை எடுக்கிறதுக்குள்ள அவங்க பாதி புராணம் கூட. ஆனா திருவிழக்கு அலம்பரத்துக்கு போட்டி போட்டு வருவாங்களாம் பெண்கள். ஆனா ஆண்கள் இப்ப போட்டி போடுறாங்க சில இடங்கள். அந்த மாதிரி திருவிளக்குகளை அவங்க அலம்பி கொடுத்தாங்க. விளக்கு எப்படி அலம்பரம் எழுதி கொடுத்துருக்காங்க புஸ்தகத்துல. அந்த மாதிரி முறையோட மணல் போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு சீக்கா போட்டு எல்லாம் பண்ணி சுத்தப்படுத்தி அந்த விளக்கு அந்த விளக்குகளை அலங்கி கொடுத்தால் பாசுரா சக்தி என்ற ஒரு சக்தி நாம் பெறுகின்றோம். அந்த பாசுரா சக்தி பெறுவதால் தாய் தந்தையர்கள் உடல் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களே தந்தையா இருந்தால் வலது மடியில சாச்சு தாயா இருந்தா இடது மடியில சாச்சு நெத்தியில கை வச்சு பாசுரா சக்தி அனுகிரகத்தை மாதிரி விளக்கு தொலைக்கி இருந்தா உண்டாக்க அப்ப என்னன்னா சாந்தி சாந்தி சர்வம் சாந்தி துருவம் சாந்தி பிராண ஆத்மா நிற சாந்தின்னு சொல்லி நெத்தியில போட்டோம்னா அம்மா அப்பாவோட ஒண்ணு சரியா போயிடும். இந்த மாதிரிலாம் அந்த காலத்துல ஒரு தகப்பனா இருக்கு ஒரு குழந்தை சேவைகள் செய்யறதுக்காக சொல்லி கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு 5000. இதற்கு அடுத்து எம்பெருமான் திருவருளால் கோவிலுக்கு வண்ணம் இந்த சுண்ணாம்பு வெள்ளாடிச்சு அந்த மாதிரி வெள்ளாடிச்ச போது எல்லா கோயிலுக்கும் வெள்ளாடிச்சு காய்கறியெல்லாம் அடிச்சு பல நிற வண்ணங்கள் எல்லாம் அடிச்சு வச்சிருந்தார். அந்த மாதிரி நிற வண்ணங்கள் எல்லாம் அடிச்ச போது அப்போ வந்து அவனுக்கு கிடைத்த சக்தி கிரியா குரு என்ற ஒரு தேவதனுடைய அனுகிரகம் கிடைச்சு. அந்த மாதிரி கிடைச்சதுன்னு அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு இந்த அலர்ஜின்னு சொல்றது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சொறி சொறியா ஆயிடும். அது என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாசம் இப்போ அது ஃபுட் அலர்ஜியா டஸ்ட் அலர்ஜியா அல்லது டீச்சிங் அலர்ஜியா காத்திர அலர்ஜியா சொல்லு நீ அலர்ஜி பத்தி போயிட 6 மாசம் பிராணம் இதை சாப்பிடாது அதை சாப்பிடாது இதை சாப்பிடாது நிக்காத போகாத நடக்காத வாழ்க்கை வரணும் நினைச்சு பாரு போய் பாரு ஏதாவது அலர்ஜி கண்டுபிடிக்கணும் அவர் திங்க் பண்றதுக்கு 6 மாசம் திங்க் பண்ணி இதால உனக்கு கொடுப்பாரு வேற ஏதாவது சாப்பிடும் தீர்ப்பு சொல்லுங்க அதுக்குள்ள 1000 மெடிசின் சல்பாட் உடம்புக்குள்ள போனா பிளட் எல்லாம் அப்படியே மருந்தா போ அந்த மாதிரி நோய்கள் வளரக்கூடாது. அரிப்பு நோய், சொரிப்பு, தாங்கிருக்கும் கருப்பு நோய், இருக்கும் பகை நோய், செருக்கும் நோய், வெள்ளை மாந்து சரப்பு நோயினர், கருவட்டம், வெளிவட்டம், நிறைவட்டம், செவ்வட்டம், இந்த மாதிரி இருந்தாக்க கோயிலுக்கு சுண்ணம் தீட்டுவாயின்.
கோயில் சுண்ணம் வைக்கியா, வேற எந்த வேலையும் செய்யாது. அது
போல அந்த சுண்ணம் அடிச்சு அற்புதமா 5000 வருஷம் பல கோயில்களுக்கு வண்ணங்கள் தீட்டினார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயிலையும் எந்தெந்த மகான்கள் வந்தார்கள், என்னென்ன சித்திகள் இங்க நடந்ததுன்ற ஒரு புராணம் இருக்கும். அதெல்லாம் இந்த செவுத்துல வரைவான். என்னன்னா பாருங்க, இந்த கோயில்லாம் போய் பாருங்க. திருமுல்லை வாயில் ஒரு கோயில் இருக்கு இங்க. அதுல எந்தெந்த ரிஷிகள் வந்தாங்க, எந்தெந்த மகான்கள் வந்தாங்க, என்னென்ன நடந்ததுன்ற படமா வண்ண படமா எடுத்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வண்ண படங்களா போய் அவரு இப்ப அந்த வண்ணப்படத்துல தூசிய படிச்சு விட்டா போதும். ஆனா அப்ப அந்த காலத்துல அந்த வண்ணப்படங்களை வரைய வச்சாங்க மனுஷன். அந்த மாதிரி அற்புதமாய் வண்ணப்படங்களை வரைஞ்சால், அந்த மாதிரி வரைஞ்சதுனால் வாசுபத நிலாம் என்ற ஒரு சக்தி அனுகிரகம் பெற்றார். இதனால் என்ன என்று கேட்டீர்களானால், உண்மையா காதலித்தவர்களை ஒன்று சேர்வதற்கு உரித்தான் ஆசிக்கள். அந்த மாதிரி ஆட்சியத்தை வந்து ஒரு புஷ்பத்தை வாங்கிட்டாங்கன்னா இருவரு அவ ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி விடுவான். காதல்ல தோல்வியே இல்லை. ஆகவே எம்பெருமான் திருவா இவ்வாறு ஒவ்வொரு 5000 ஆண்டா திருப்பணிகளை செய்தான். இதற்கடுத்து அந்த மடப்பள்ளிக்கு விருதுகள் கொண்டு வந்து கொடுத்தான். அது ரொம்ப முக்கியமான காரியம். அந்த விருதுகளை காட்டில் சென்று வெற்றி வருகிறார். அப்பவே மரம் மொட்டையாகி செத்து போனா அந்த மரத்தை வெட்டி கொண்டாடுற அந்த மாதிரி நிறைய மரம் இருந்தது. அதை வச்சே எவ்வளவு நாள் காட்சி நட்டுனாங்க. இப்ப இருக்கிற மரத்தை வெட்டிதான் காய மரத்தை தொடர்ந்தே கிடையாது. அது போல எம்பெருமான் சொல்லுவதோ அற்புதமா விரல்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான் சுத்தி முறை. அந்த விறகு சுமந்து வந்த பொருளுக்காக தான் நேரத்தில் தான கிரமங்கள் செய்யும் போது விரல் கட்டிங்க தலையை ஏற்றி அனுப்பிச்சு சுத்தியமன் திருப்பணி ஞாபகம் வச்சுக்கிறார். ஆனால் அவரோட நம்பர் 10 நம்பர் நியூமராஜிக்காக பேசிட்டு போ. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், 5வது நம்பர்ல பிறந்து சொல்லி வாங்குவான். ஏன்னா அவங்க 5வே கட்ட ரொம்ப ஈஸியா பிறந்துவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசானவர் இருந்த அவருக்கு 24 அப்படின்னார் பத்து டேட்டு. ஐயா காலையில 24 ஏத்துருந்தேன். அதோட போயிருக்கிறதா அவரு இன்னும் ஐ வாண்ட் 42 சரி. அதுக்கப்புறம் அவன் தலை அழைச்சி பழக ஆட்டம் யாரையுமே மறக்க முடியாது. அத்தோட கொடுத்தேன் ஆசம் கொடுத்தேன். அது போல எம்பெருமான் திருவருளா இந்த கட்டைகள் எல்லாம் சுமந்து கொண்டு அந்த சுத்திமன் கொடுத்தா. அந்த மாதிரி கட்டைகளை கொண்டாந்து உணவு தமிழ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணதுனால இவனுக்கு ஒவ்வொரு மரங்களையும் ஒவ்வொரு சக்தி. இந்த சவுக்கு மரத்துக்கு ஒரு தேவதை இருக்குது, முருங்க மரத்துக்கு ஒரு தேவதை இருக்குது, அரச மரத்துக்கு ஒரு தேவதை இருக்குது. அதனாலதான் அந்த எதிர்க்கிற ஒரு தெய்வத்தை வச்சான். சவுக்கு மரத்துல நின்று எரியும் நெருப்பு, அடக்கமா நெல் எரியும். புளிய மரத்துல கசிவு ஊத்தி எரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு மரங்கள் அது போல இவன் வந்து அற்புதமான மரங்கள்ல வந்து கொண்டாந்து வச்சா. இந்த மரங்களை கொண்டாந்து உணவு சமைக்க அளித்ததா கந்தர்வ நிலம் என்ற ஒரு தேவதனுடைய அனுகிரகம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்காவது இந்த வயிற்று சம்பந்தமான நோய்கள் வயிற்று வழியில இருந்து பயன்படும் நிலைகளும் இருக்கு அப்படின்னு அற்புதமா ஜெகன் மாதா அம்மானி என்ன செய்தார் எனக்கு தெரியும் அப்படி என்று சொல்லி திரும்பவும் அரசாட்சிக்கு வாங்க. அப்புறமா அரசாட்சியில முடிசூட்டினார் பார்த்த தேவம். இவ்வளவு நாள் ட்ரைனிங் எடுத்து அவன் படிச்சது கூட பிரமாதம் இல்லை. இவ்வளவு தொண்டு செய்த அப்புறமா அவன் அரசாட்சியில நிக்க முடியும். ஏன்னா அரணை சாட்சியாய் வைத்து ஆளுகின்ற ஆட்சி அரசாட்சி, சிவபெருமானை சாட்சியாய் வைத்து ஆளுகின்ற ஆட்சி. அதனாலதான் அரசாட்சின்னா அரு சாட்சி இல்லை. அது போல இன்றி பல சாட்சி ஆனப்புறமா அப்புறம் வரும். அது போல எம்பெருமான் திருவள்ளம் அவன் வித்வித்தை முதற்கொண்டு வாழ்போர் கைப்போர் மற்போர் வேதங்கள் அனைத்தும் படித்து இருந்தாலும் சேவை திருப்பணி பணிவு என்று ஒரு எண்ணத்தை ஒருத்தன் டெவலப் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு தொழில் திருப்பணி செய்யறோமோ அவருக்கு பணிவு வரும். பணிவு வரது மட்டும் இல்லாம இன்னைக்கு கட்டியிருக்கிற பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஒரு தூண் நம்மளால கட்ட முடியாது. ஒரு தூண் அந்த பூனையா துப்புரவா பண்ணி வச்சுக்கணும், அதுக்கு நேரம் இல்லைன்றான். செய்து அவன் கட்டின தூண் இன்னைக்கு இருக்குது, பல தூண்கள். அந்த தூண்ல இருக்க தூசி எல்லாம் போடணும், அது இருக்க மாட்டேன். அப்புறம் நம்ம என்ன கோயில் கட்டுறது? வேலை இல்லாத ராஜா நிறைய சொத்து வச்சுதான் கட்டிட்டாமா ஒருத்தர் ஈச சதித்து போடலாம். முட்டையா கட்டினா, பெரிய பெரிய கோட்டை கட்டினா, கோட்டை எல்லாம் தவிடுபடியா போச்சு, ஆனா கோயில் நிக்குது. அவன் கட்டின கோயில் நிக்குது, அவன் கட்டின கோட்டை காணும். அப்ப பாருங்க, தனக்கென்று ஒன்று செய்தான் மறைந்தது, பலருக்கென்று ஒன்று செய்தான் நின்றது என்று வேணும். பிரகதீஸ்வராலய மாதிரி நீ விஞ்ஞானம் வளர்ந்துக்குதுன்னு சொல்றானே, அந்த கல்லை எப்படி ஏத்தான் சொல்ல சொல்ல பாக்கலாம். பெரிய பெரிய இன்ஜினியரிங் நீங்க பெரிய பெரிய உலகம் பூரா சிக்கிட்டேன், பெரிய பெரிய சிவில் இன்ஜினியர் பார்த்துட்டேன், கம்ப்யூட்டரை டெவலப்டு ஃபிஃப்த் பிளேன்ல பிறகு ரஷ்யா அமெரிக்காக்காரலாம் ஃபிஃப்த் ஜெனரேஷன். இந்த ஒரு சின்ன கல்லை எப்படி தூக்கி நகல் விடா பண்ணிக்கலாம் கண்டுபிடிக்க தெரியல. அவன தெரியா போய் என்ன விஞ்ஞானத்துல வளர்ந்தா சொல் சொல் பார்க்கலாது. அவள் தூரத்தில் தான் டெவலப் ஆயிருக்கு. இது எங்க விஞ்ஞானம் வளரும்? திரைப்பட வெண்படத்தில் வரலாறு மறைதான் நிற்பால் போவாள். அவ்வேடிக்கை காட்டுல கலிய நேரம் பத்தலையா டக்குனு விவரம் டிங்கு மறுவாராம் தவறு நேரத்தில் நிற்பாள். இதை காட்டுறதுக்கே கலியில நேரம் பத்தலாம். அப்பவே இல்ல நீங்க எங்க ஏன் பிரகதிசாலிக்கு வேற எங்கயா பிறந்திருக்கு வித்தியா அது போல எந்த திருவருளா இவ்வளவு கஷ்டப்பட்டு குவாலிபிகேஷன் சேர்த்தா சுத்தம்னு. ஆனால் பழமைகளை எல்லாம் மறந்து விடுவது நம்முடைய அறிவினித்தனம். 10,000 வருஷத்துக்கு முன்னாள் அடிச்ச நாடு இன்னைக்கே இருகுடல் போட்டு ஓட்டை தட்டி வைத்திருப்பான். அது பார் என்ன பேண்ட் போடுறான் எழுதி வச்சுக்க. அந்த மாதிரி என்ன செய்ய போறேன் எழுதி வச்சு கொண்டவன். அப்பா பாடகன் ஒருவர், அவன் கண்டா ஓட்டுவான், குறித்து வளர்த்துவான் சிகை. அது ஒரு தத்துவமா இன்று ஒரு வேதித்தரம் மாதிரி முடி வச்சுக்கணும். அப்ப எழுதி வச்சுக்கிறார். அப்ப அவர் எவ்வளவு தூரத்துக்கு கண்ணாடி வச்சு வைத்திருப்பாரு? இன்ன மாதிரி காப்பு வரது காப்பு மாத்திரம் அடிய 38,000 மணி காப்பு இப்ப சொன்னா அந்த மாதிரி டிசைன்லாம் வந்துடும். ஆகவே எப்படி காப்பு வைக்கணும் ஏற்றி வச்சிருக்கிற மாடல் கண்டாந்த மாடல் நம்ம கணக்கு. அது இப்பதான் மாடர்னைஸ் காப்பா. அப்ப பாருங்க, நினைச்சு பாருங்க, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குது. அது போல இளமை என்று ஒன்று கொடுத்து விட்டா அது இறைவனுக்காக எவ்வளவு நேரம் பயன்படுற ஒரு எண்ணத்தை நம்ம மறந்து விடும். காரணம், நம்ம தாய் தகப்ப நம்ம குத்தி காட்டும். வயசானவர்கள்தான் காலச்சேபம் நினைச்சோம்னா முட்டாள்தோம். ஆக கலியில எப்படி இருக்கணும்னு குழந்தைந்தே தெரியும். அது போல் எம்பெருமான் திருவர்களால் இந்த சுத்தியுமன் அற்புதமா ராஜப்பட்டம் தாங்கி அரணை சாட்சியை வைத்து முறையாக ஆட்சி செய்தார். ஒரு சின்ன தப்பு நடக்கிற எல்லா வித தவறுகளையும் எளிதாக திருத்தி தானகம் மூலம் மக்களுக்கு எந்த வித குறையில்லை. ஒரு ஆள் வரான்னா 10,000-20,000 பேருக்கு டிராபிக் ஜாம். மக்களுக்காக வந்தவர்கள் நன்றி பாருங்க. அங்க பொறுத்த சிவிலிகள் அடியா இங்க வர்றது மூணவர் என்ன ஒண்ணுல என்ன மாதிரியே ஒரு மனுஷன் வரும். அவ்வளவுதான். இதான் நான் நினைச்சேன். நாலு கொண்டு உண்டு வச்சுக்கணும், ஏதாவது ஒரு ஆறு ஒரு கடிகிடி வச்சுக்கணும் சைட்ல ஏதாவது வருவாங்க. எம்எல் மாதிரியே கொஞ்சம் முடிவுட இல்ல அந்த ஏரியா. அப்ப நினைச்சு பாருங்க, என்னை போல் இருக்கின்ற ஒரு மனிதன் வருவதற்கு பொம்பளைங்க குழந்தைங்க குட்டிங்க வச்சுக்கணும் எங்கெங்கோ அலைய. அப்ப மக்களுக்காக சேவை செய்கின்றவர்கள் எப்படி இருக்கணும்? மக்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துக்கா. இதெல்லாம் தெரியாம நம்ம என்ன பண்ண வாரி வாரி போறோம். அவங்களுக்கு அவங்களே வாங்க அவங்களே வாங்க அப்பதான் நாங்க டிராபிக் ஜாம் கஷ்டப்பட்டு போராட்டம். அது போல யோசிக்க. அது போல இல்லாம நேர்மையாக ஆட்சி செய்தான் என்பது நான் தெரியும். இவ்வாறு செய்த சுத்தியுமன் முறையாக மனமுடித்து எல்லா பொருவாளிகளையும் பெற்று இறைவன் அடி சேர முட்டுண்ட நேரம் 800,000 வருஷம் உயரமா. அந்த உடலோடு இவனை அன்னை அற்புதமாய் ஆக்கணும்னு விரும்ப கோமதி. அந்த கோமதி தேவியானவள் அற்புதமாய் சுத்தியுமன பார்த்தப்பா,
உன்னை ஒரு சிறந்த மலராய் அத்துகிறேன். என்னை நோக்கி அம்மா கிட்ட கோயில வந்தவனு அவருடைய அருட்பார்வை பட்டவனு ஒரு அற்புதமா மலரா மாறும். அந்த மலர் தான் நாகலிங்கம். ஒரு நாகலிங்க மலர் பிறப்பதற்கு என்ன குவாலிபிகேஷன் வச்சுக்கிறது யோசிப்பார்.
அந்த நாகரிக புஷ்பமா மாறு. அம்மா நான் யாருடைய மரத்தில் வளர முடியும்? என்ன நாகரிக புஷ்பமா மாறி?
அப்ப சும்மா அம்மா சொன்ன,
அப்பா நீ வளருகின்ற மரத்தையும் காத்துக்கின்ற அருந்ததியும் பூரண கற்பின் சக்தியை ஒன்றாக பிடித்தாளா
ஒரு பெரிய நெடுக மரமா வளர்ந்த
அருந்ததியும் பூர்ண கற்பின் சக்தியா மரம் வளர்ந்துதான். அந்த மரத்தில் தொங்கியதா இந்த நாகரிக பூ. அப்போ பாருங்க, கற்பின் சக்தியா இந்த மரத்தில் தொங்குகின்ற ஒரு மலராய் ஆயிட்டான்.
அதோடு மட்டுமல்ல,
இந்த நாகரிக பூக்களுடைய சக்திகளை பற்றி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும்.
ஏன்னா நாகரிக பூக்கன்றது நினைக்கிறதுக்கு அது அற்புதமான பொருள்.
அந்த புஷ்பத்தினால இப்ப இருந்து நாகம் குறை பிடிச்ச மாதிரி இருக்கும். அது பல மகர்ந்த இதுகள்லாம் தெரியும். அந்த மேல் பகுதி என்ன சொல்றாங்கன்னா, கோடி கன்னிகாதான சக்தியை சேர்த்ததா
இந்த மேல இருக்க. இது புஷ்பத்துடைய மேல் பகுதி.
நடுப்பகுதி 10,000 கோல் கோபுர சக்தியை சேர்ந்தது.
நடுப்பகுதி நடு
அடிப்பகுதி
கோடி குளம் வெட்டிய சக்தி வருமா
அப்படின்னு.
அப்ப எவ்வளவு ஒரு புனிதமான புஷ்பம் நினைச்சு பாருங்க.
அந்த பூவை அதுக்குள்ள நடுவுல ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்குமா, அதுக்கு பேர் ஆத்மலிங்கம்னு.
அவ்வளவு ஒரு சிறப்புடைய இது நாகலிங்கம்.
அந்த அந்த மரம் அருந்ததியின் கத்தின் சக்தியா நெடுக வளர்ந்து
அதில் தோரணம் போல் தொங்கி தொங்கி குண்டு குண்டால் வளர்ந்ததுதான் நாகலிங்கம்.
இந்த நாகலிங்க பூவை தொடுவதே மகா புண்ணியம். அந்த புஷ்பத்தை தொடுவதற்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சாங்களா
மாத்திருக்கா ரிஷிகள். 21 ரிஷிகள் ஒன்னா போனா.
இந்த 21 ரிஷிகள் ஒன்றாய் கூடி அதில் 21 விதமான சக்திகளை பண்ணி, நாங்க இந்த 21 சக்தியை கொடுத்ததுனால இந்த புஷ்பத்தை தொடுறதுக்கு மகா புண்ணியம் வேணும். அந்த புஷ்பத்தை தொடரத்துக்கு முன்னால சிவபஞ்சாசிரத்துக்கு 1001 முறை சொல்லி தொடரும்.
அப்பதா தொடுவதற்கே நமக்கு 10 தகுதி.
அவ்வாறு கூறி கொட்ட பொருளை சிவனுக்கு சாப்பிட வேண்டும் என்றால் 21 அதிரிகளுக்கு உணவிடல் வேண்டும்.
அப்ப இந்த 21 ருச்சிகள் வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த புஷ்பத்துக்கு இவ்வளவு அற்புத சக்தி. ஒரு நாகரிக புஷ்பம் ஈஸியா பேசணும்.
அதுக்கு உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதுதான் இவ்வளவு ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அந்த புஷ்பத்தை முறையாக எடுத்து பூஜை பண்ணினால் ஒரு அரச சுத்தியுமன் நாகரிக புஷ்பமா மாறிட்டான். அருந்ததிய கற்பூர் சக்தியுடைய மரத்தில் அவன் கொண்டுகிறான். இந்த புஷ்பத்தை எடுக்கிறதுக்கு இவ்வளவு பேசிக் குவாலிபிகேஷன் தான் தேவை. அவன் இந்த புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு சுவாமிக்கு சாட்சியம் இது பண்ணா 71 அதிதிகளுக்கு போஜனம் போடணும்னு எழுதி வச்சிருக்கா. ஒரு அற்புத அனுகிரகத்தை தரக்கூடிய சக்தி பிரதானசாமி தொடர்ந்து நமக்கே ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் வந்துடும். அந்த மாதிரி இருக்கின்ற நாகலிங்க புஷ்பத்தை முறையாக குருவர்களால் சிவனுக்கு சுட்டு வழிபட்டால் ஒரு உத்தம.
அவனுக்கு பெயர் தான் மினி.
இவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இச்சுவாரு வம்சத்தின் 12வது அரசன்.
இச்சுவாரு குல 12வது அரசனாய் தோன்றியவன் இந்த மினி.
இவன் முறையோடு நாகரிக புஷ்பத்தை பல புஷ்பத்தை எடுப்பான். அப்ப அதை எத்தனை 21 சொல்லிட்டீங்க? அத்தனை புஷ்ப அதிதிகளுக்கு போஜனம் போட்டு இந்த புஷ்பத்தை ஆண்டவனுக்கு சாத்துவான். இவ்வாறு முறையாக காட்சி கொண்டு வந்ததால் அன்னை கோமதி அவன் கனவில் காட்சி
இவ்வளவு அற்புதமா செய்திருக்கானே எனக்கு என்ன பண்ண.
அப்ப அம்மா சொன்னால், அப்பா சாபத்தால் நிலை குலைவாய் இருப்பினும் மகனால் உருவெருவாய். இவ்வளவு அற்புதமா இந்த நீதியரசர் அனைத்து காரியங்களையும் வைஜந்தம் என்ற ஒரு தலைநகரை தன்னுடைய தலைநகராய் கொண்டு ஆளுகின்றான் நிமி என்ற அரசர். இவன் மனைவி மகா உத்தம், அந்த உத்தமையின் அருளால் இவன் மகவு பெற வேண்டும் என்று எண்ணும் போது தனக்கு குழந்தை வேண்டும் என்றால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ விடையளிப்பீன்னு மனைவி. அந்த கேள்விதான் நேற்று கேள்வி நல்ல அற்புதமாக பதிலளிக்கிறேன். கேள்வியை முதல்ல நல்லா புரிஞ்சு நிற்பதை நினைக்கிறேன். என்னன்னு கேட்டால் சமீபத்துக்கு ரொம்ப உதவக்கூடிய கேள்வி, வாழ்க்கையில அனுபவிக்கிற கேள்வி. எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு சகிப்புத்தன்மை இருந்தால், எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு சகிப்புத்தன்மை கொண்டிருந்தால், ஒரு மனைவி தன் கணவன் எந்த நிலையில் திட்டினால் அவரை தன் அவமானமாக கருதுவார். சொன்னாய் ராமலிங்கம் தெரிஞ்சுக்க வேண்டியது எத்தனை ஆம்பளிங்க பதில் கொடுத்தீங்க கல்வி 25. ஏன் கேட்டீங்கன்னா முயற்சி செய்ய ஒரு காரியத்துக்கு போறியாட்டு போவான் கையெழுத்து போனாலும் வாங்கிக்கலாம். நம்ம பெரியவங்க எல்லாத்தையும் அனுபவப்பட்டு எழுதி எழுதுவோ தெய்வம் எழுத்தும் தெய்வம் பண்ணார் பாரதிய. பாரதியார் பாட்ட பத்தி எழுதுகோ தெய்வம் எழுத்தும் தெய்வம், அந்த மாதிரி ஒரு பேனாவை பற்றி எழுதுகிறார் அகச்சேரி. மயிர்பீலி ஒன்றெடுத்து தொட்டு எழுதும் மைவண்ணமே. அந்த காலத்துல மயிலுடைய ரெக்கை எடுத்து அதை தொட்டு எழுதினாங்க, அதனால மயிற்சி. அப்ப இந்த காலம் காணாம கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் கேட்டாங்க. அது போல எம்பெருமான் திருவருளால் மயிற்சி ஒன்று தொட்டு மையை வைத்து எழுதி அதை எழுதுவதற்கு அப்பா அவனிடத்தில் சிறிது கொடுப்பா என்று கலியில் கேட்டான். அதுக்கு நீ கழிவு கொஞ்சம் கொடுங்க கேட்டான். கொடுத்து விட்டால் அப்பா அவன் பார்க்கும் போதே வேகமா எழுதி கொண்டிருப்பா. நிச்சயமாய் கொடுத்துவன் திரும்பி கேட்க மாட்டா, ஏன்னா தர்ம புத்தி உள்ள. சரி பாவம் ஐயா எழுதுறீங்க. அதுக்குள்ளே ரெண்டு ஸ்டாம்ப் வாங்கி வந்து எல்லாமே இப்படி போர் போதும் காணப்படுவான். இது அவருடைய இயற்கை தர்மமா போயிடுச்சு. அந்த மாதிரி போனா கொடுத்தவன் சொத்தவன் அப்பா நீ எடுத்த பணத்தில் வரும் புண்ணியத்தில் சாதி அவனுக்கு போய் சேருங்க. பேங்க்ல டிராப் பண்ணி பாருங்க. அந்த அது எடுத்து என்ன பண்றியோ உண்மையாக இருந்த உத்தமம் இந்த இரண்டு தெரியல. எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு சகிப்புத்தன்மை உடையவராயிருந்தார் ஒரு மனைவி தன் கணவன் எந்த நிலையில் திட்டினால் அதை தன் அவமானமாக கருதுவார். எல்லாம் அவங்க பிரமாதமா சிறந்து விட்ட குறை சொன்னாலதான் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் இந்த காலத்துல கவலைப்பட முடியாது. இந்த பொங்கல் விட்டு மறந்த பொங்கல் தான் நிறைய இருக்கு. ஏன்னா எல்லாம் மேக்ஸிமம் இருக்கு. நாங்கள் கலியில அப்பா கண்டவன் கணவனை கொண்டவன் வந்து விட்டா தகப்பனிடம் உத்தரவேற்பார், இல்லை என்று சொல்லிவிட்டால் ஓடி வந்து விடுவார். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம். அதனால என்ன பண்ணாரு, அம்மா வீட்டு குடும்பத்தை பத்தி பார்த்தாலும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க எழுதுகிற சாமி நல்லா எழுதுகிறார். அவருடைய அனுபவம் அது போய் எவ்வளவு நான் திருவிழா அமைச்சர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு, மனைவி தனியாக இருக்கையில் கணவன் என்ன திட்டினாலும் படுத்துக் கொள்வார். மனைவி தனியாக இருக்கும் போது கணவன் என்ன திட்டினாலும் பொறுத்துக் கொள்வார். ஆனால் அதுதான் பத்தி, ஆனால் தன் நாத்தனார் முன்னாலேயோ போலகத்திகள் முன்னாலேயோ திட்டினால் அதை அவர் அவமானமாக கருதுவார்.
ஆனால் இது எப்ப திட்டம் செய்யும், இது எவ்வளவு ஒரு உண்மையான கருத்தில் அழைத்து இருக்கிறார். திட்டி பாருங்க என்ன நடக்குது.
அது போல எம்பெருமான் திருவருளால் இத வந்து இன்னும் சொல்ற மாதிரி அவர் நீ சொல்ற, உன்னை வந்து தனியா திட்டினா நீ கோச்சு மாட்டே, என்ன திட்டினா பரவாயில்ல, யார் இல்ல திட்டினா திட்டத்தை ஒரு மாமலா கூட விட்டாதாங்க. ஆனா நான் நாலு நாள் முன்னாலே ஒருத்தன் ஓரத்துக்கு முன்னாலே திட்டினா அவன் கொடுக்க முடியாது, ரொம்ப கரெக்ட் ஆயிடுவான், ரொம்ப ஊண்டு பண்ணிட்டே இருக்கும். அதனால நீங்க ஆளை பார்த்து நேரம் பார்த்து திட்டுங்க. அது போல் சொன்னவனே நீ சொல்றது சரியானது, உண்மையில ஒத்துக்கிறாங்க. அந்த அடுத்து மனைவியின் அழகை தன் கணவன் எவ்வாறு வர்ணித்தார் சந்தோஷப்படுது,
யோசிக்க வேண்டியது. ஆனா ஆராய்ச்சிக்கு நீ சொல்லி நமக்கே அந்த வேலை சொல்லி கவர்மெண்ட் உட்கார்ந்து வந்தாரு பதில் கொடுக்க, இது பிரச்சனையில வந்து ஒரு கேரளர பத்திர போறாரு
நிச்சயமா படிக்க மாட்டாங்க. கவலைப்படாது, என்ன திருவர்களா சொல்றா அப்ப அந்த நிமி என்ற அரசர் உன்னை ஊர்வசி என்றோ ரம்மை என்றோ திலோத்தம என்றோ வர்ணித்தால் நீ ஒத்துக்கொள்ள மாட்டார்.
ஊர்வசி ரம்மை திலோத்தம் சொல்ல ஒத்துக்கொள்ள மாட்டான்.
பக்கத்தாத்து மாமியோட நீ அழகா இருக்கேன்னு சொன்னா ஒத்துக்கொள்வார். அருகில் இருக்க இல்லத்தா விட அழகை நீ நிறைந்தவள் என்று கூறுகின்ற ஒத்துக்கொள்ள நிச்சயமா ஒத்துக்கலாம். என்ன ஊர்வசி ரொம்ப சும்மா கதையா, என்ன ஊர்வசி கிடையாது ரொம்ப கிடையாது உலகத்தை பார்த்திருக்க மாட்டா இல்ல. ஆனா எப்படி ஒத்துப்பான்
பக்கத்தாத்து மாமியோட நீ நல்லா இருக்கேன்
சந்தோஷப்பட்டிருக்கிறார்.
சந்தான பாக்யத்திற்கு சம்மதம் கொடுத்தாலும் அந்த ஜெகன்மாதன் வாசுனி என்ற ஒரு பத்தி
அதுபோல் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பிறக்க வேண்டும் என்று இல்லாத யாகங்கள் தர்மங்கள் எல்லாத்தையும் பண்றான். அது மட்டும்தான் முறையோட பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரி பூஜை பண்றிருக்கும் போது அவன் நாகலிங்க புஷ்பத்தாலே அர்ச்சனை பண்றான் சுவாமியும், நாகலிங்க புஷ்பத்தை பத்தி பிரவச்சனம் பண்ண வைக்கிறான். எப்படி இருந்தாலும் நாகலிங்க புஷ்பங்கள் என்னென்ன செய்கின்றன. அதே போல் ஒரு நாகலிங்க புஷ்பத்தை ஒரு முறையா அதிதி தியானம் பண்ணிட்டு அந்த புஷ்பத்தை எடுத்துக்கொண்டாந்து வெளியே எரியற சுவாமி படத்தை வச்சுருக்கோம், அந்த சுவாமி பூஜையில வச்சுருக்கோம், அந்த புஷ்பத்தை காய வச்சு அவ்வாறு காய வைத்து அந்த சிவலிங்கம் வரைக்கும் காய், அவ்வாறு காய்ந்த பிறகு அதை கொண்டு போய் கடலிலோ ஓர ஆற்றிலோ வீட்டிலோ சொல்லு. இது மாதிரி நாகலிங்க புஷ்ப வழிபாடுல வச்சு அந்த மாதிரி செய்யலாம். அதற்கு அடுத்து நீங்காத ஒரு குறைபாடுகள், நீங்காத ஒரு நோய் நொடிகள் இந்த மாதிரி இருந்தாக்கா இந்த நாகலிங்க புஷ்பத்தை கொண்டாந்து சிவனுக்கு சாத்தி ஆற்றுக்கு படத்துக்கோ ஆற்றுக்கு இந்த பஞ்சாயத்தன பொதி சேர்த்து சிவலிங்க தான் கொடுப்பான். சிவலிங்க பொதி சேர்ந்து உண்டு சின்ன சிவலிங்கம் வந்தா கூட சேர்ப்பாரு. அந்த புஷ்பத்தை வச்சுட்டு நம்மளுடைய எண்ணங்கள் எதா இருந்தாலும் சொல்லிட்டு அந்த புஷ்பத்தை வச்சு பிரார்த்தனை அந்த பூ அப்படியே வாழ்னா கூட எடுத்து வச்சுட்டு இருக்கிறது, வச்சிருந்தா அந்த காரியம் முடிஞ்ச பிறகு அது சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி பிரார்த்தனைகளையும் செய்தி சாய்த்து அந்த இந்த புத்தகத்தை பிரார்த்தனை சித்திகள் சொல்லி அதில் எழுதுறார். அதற்கடுத்து இந்த நோய் நொடிகள் நிறைந்தவர்கள் பிராணம் போக்குறதுக்கு முன்னாடி இருக்கு அந்த மாதிரி இந்த மாந்த சிவலிங்கத்திட்டத்தை வச்சு பூஜை பண்ண இந்த நாகலிங்க புத்தகத்தை அவர் தலராணி அறைகள் வச்சு அப்ப பிராணம் போகும்போது அவர்கள் வந்து
தவறு வழிகள் போக மாட்டாங்க, தர்மராஜன் ஒரு அழைப்புக்கு போக மாட்டாங்களா, அந்த கைலாய கணங்கள் வழியா போயிட்டு வருவாங்க. அதே இந்த நாகரிக புத்தத்தை எடுத்து கிறிஸ்து துவாரச மந்திரங்க அடியே நான் சொன்ன அந்த ஜெகன்மாத தபதி தேவி சொன்ன இதை சொல்லு, அதை வந்து விடாம அதை ஜபிச்சுட்டே இருந்து அந்த புத்தத்தை யார் ஒருவர் தன்னுடைய பொக்கிஷ அறையிலையோ அல்லது நம்ம பணத்தை நடமாடுற ஒரு இதுலயோ அதை வச்சுக்கிட்டு இருந்தாக்கா செல்வங்கள் தொடுக்கும். அதற்கடுத்து எம்பெருமான்களும் இந்த நாகரிக புத்தத்தை முறையோட பூஜை பண்ணி அதை பூஜை பண்ணி கொண்டு போய் பெரியார்கிட்ட கொடுத்தோ அல்லது தெய்வத்துக்கிட்ட கொடுத்தோ இந்த மாதிரி கோமாதா பூஜை பண்ணி அந்த கோமாதா பூஜையில பூஜையை முடிஞ்சு அம்மா சுத்திட்டு வரும்போது அம்மாவுடைய உச்சி தலை இந்த ரெண்டு கொம்பு நடுவில் அதை வச்சு நமஸ்காரம் பண்ணி பண்ணோம்னா மகா புண்ணியம். அந்த மாதிரி பண்ணோம்னாக்கா வாழ நோய் சம்பந்தமானது நம்ம தாக்காதுன்னு சொல்லி சொல்லுங்க வாழ. இது போல் நாகரிக புத்தகத்தை முறையோடு செய்திட்டு அப்பொழுது வசிஷ்டருடைய ஆணைப்படியா இஸ்லாக வம்சம் வசிஷ்டர் ஆணைப்படி இவன் ஒரு புத்திர காமத்தியாக செய்யலாம் ஐடியா போட்ட. அப்ப வசிஷ்டர் சொன்னாரு இந்திரன் வந்து சுயசம்பத்தினால் யாகம் செய்யலாம். சுயசம்பத்து யாகம் கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற அனைத்து பொருள்களும் கோடி கோடியாய் பெருகணும்ன்ற ஒரு யாகங்கள் அந்த மாதிரி பெருக பெருகதான் அவனுடைய கருணையினால வந்து பூலோகவாசிகள் வந்து பூலோகம் பூர்லோகம் சுகலோகம்ன்ற மூன்று லோகங்களை ஆளுகின்றன. ஆனா அனைத்து லோகங்களும் அனைத்து கலாச்சாரங்களும் தானாதான் இந்திர பூஜை நம்ம பண்றது உண்டு. பொங்கல் இந்த தானியங்கள்லாம் நன்னா விளையும் சொல்லி இந்திர பூஜை பண்றாங்க. அந்த இந்திர பூஜை பண்றதுக்கு அனுகிரகம் பண்ண தானிய மணிகளை அனுகிரகம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு மூட்டை நெல் போட்டதுன்னா எத்தனையோ மூட்டை நெல் அறுவடை செய்யலாம். ஒரு காக்கு தரையில போட்டு ஒன்பது காக்க ஆத்தீங்க பாருங்க ரெண்டு காக்கு ஒரு மூட்டை நெல் போட்டோம்னா அது 1000 மடங்காய் வளர்கிறது. இது யார் செய்யறா? நீயா செய்யற? உனக்கு மேல இந்த ஒரு சக்தி செய்து அதை யோசிக்க. அதே மாதிரி ஒரு ஆட்டம்பம் போட்டோம்னா எத்தனையோ கோடி பேர் செத்து போயிடுவான். அதே ஆட்டம்பம் போட்டோம்னா 10 மூட்டை அடிச்சு கொடுத்து அழிக்கத்தான் உனக்கு கத்து கொடுத்துக்கிறேன். வழிய குத்தி ஆக்கிறது நீ கத்து கொடுக்கற குண்டு போட்டா அரிசி மூட்டை வந்தா அது உபயோகரமான விஞ்ஞானம். அதே மாதிரி மெய்ஞானத்துல ஒரு சொற்பம் இருந்தா அதுல கொடுக்குற கருத்துக்கள இருக்கிறது 10 பேர் இருக்கிறாங்க 5 பேர் இருக்கிற ஒருத்தர் ஒருத்தால கடை குடிச்சா போதும் என்ற வாழ்க்கை திருப்தியாய். ஆனா ஒரு குண்டு போட்டு லட்சம் பேர் அழிக்கிறது என்ன லாபம்? அது விஞ்ஞானமா? அது அஜ்ஞானம். அது நான் சொல்ல அது கலியிலே ஓர்வண்ண இருந்து எக்கால் சேர்த்து பலவித பூலோகத்தில் எடுத்து கலந்து செய்த பொருள் கெமிக்கல் ரியாக்சன் கலந்து செய்த பொருளை தானாய் அடைத்து வைத்து வீசுகின்றார். ஈசனர்களால் பிறந்த ஆன்மாக்கள் எதிரே எதிரே அக்குண்டே போட்டு 6 மூட்டை நெல் வர வைத்த அவன் உத்தமன் கடவுள் என்பாயே. ஒரு குண்டை போட்டா 100 மூட்டை வரணும். வந்தா விஞ்ஞானம் வளர்ந்துது, இல்ல அவனா விஞ்ஞானமே வளரல. நாங்க தான் வெற்றி கொண்டிருந்தோம். அழிக்கதான் கண்டுபிடிக்கிறான். பாம்பர் பிரயோஜனம் பாம்பர்லாம் பறந்தாலே கூட ஆயிடும். இதுக்கெல்லாம் 2 பில்லியன் டாலர் பி2 பாம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மில்லியன் டாலர் வரணா ரன் ஆயிடும். அது ஒண்ணு இல்ல, எனக்கு வந்து தபாக்கு குண்டாச்சா போட்டு போறோம். 2 மில்லியன் டாலர் சாரி நீ ஆக்கப்பூர்வமான செய்யணும், வேற நம்ம அறிவில செய்யணும். இதே ஜப்பான்கார என்ன பண்றா? கம்பெனி ஸ்ட்ரைக்கே பண்றது ஏதோ தான் கோரிக்கை நிறைவேறும். இப்ப பெண்கள் ஒன்னா கூடி என்ன பாத் பாத் பாத்துன்னு கூப்பிடுறோம். சாப்பாடு போட்டாலும் நல்லா இருக்கும்.
அது இல்லாம ஜிந்தா பாத்தான் கட்டிட்டு வர்றான். அவன் என்ன பண்ணான், சைக்கிள்னா 1 லட்சம் கார் ஒரு நாள் ப்ரொடியூஸ் பண்றான், சைக்கிள்னா ஒரு நாளைக்கு 3 லட்சம் கார் ப்ரொடியூஸ் பண்றான். இவன் மிஸ் ஆகும். ஆனால் ஐயா ஐயா அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணாரு, உன் கார உடனே குடுத்துறான். இப்ப பாருங்க அவன் தெரிய பாருங்க எப்படி அறிவு வளர்ந்து. நம்ம ஒண்ணு என்ன பண்றோம், அந்த கதவை ஓடு, அந்த சாமான ஓடு, அந்த மிஷினை ஓடுறோம். அதுக்கு ஒரு தலைவர் வேற. இந்த தலைவெல்லாம் ஊரு முடி சொல்றா மிஷின், இந்த தலைவரா சொல்றாங்க சொல்லியா பாபா. லேபர் யூனியன் லீடர் எவனா சேர்ந்து முதல்ல கதவை ஓட அவன் மிஷின் தோத்துறான். எல்லா லேபர்லும் எனக்கு தெரியும் வளர்ச்சி. காரணம் ஆன்மீகத்தில் தான் அத்தனையும் உங்களை கட்டி கேட்கறதுக்கு விளக்கம் வச்சிருக்க. திருந்து வந்ததுக்கு வழி இல்லா போனா என்ன பண்ணா சாமதேசத்தான தண்டனை தண்டத்துக்கு தான் முதல்ல இறங்குறோம். நம்ம நிறைய பேர் சந்தமா இருக்கும். அதுபோல எம்பெருமான் திருவிழா இந்த நிதி வந்து முறையான இறைவன் அருளை பெற வேண்டும் என்று யாகம் நடத்தது. அனைத்து காரியங்களையும் வெற்றி அடைவதற்காக இந்த யாகம் கூப்பிட்டா. யார் முதல்ல யாகத்தை கூப்பிடுறாங்கன்னா பெரிய அதுக்கு வீரப்பு கூப்பிட்டாருங்க. நான் எப்படி வர்றதுன்னு வீரப்பு கூட்ட சம்பவம் ஏழு வயல கூப்பிட்டா அது இப்ப வச்சுக்காது.
நேரம் காலம் செய்யறது நான் மனசு செய்ய மாட்டேன்.
கௌதம மகரிஷியை ரித்விகா வச்சு யாகத்தை நடத்தார். யாகம் சிறப்பா முடிஞ்சது. எல்லா யாகம் முடிஞ்சவொடனே மனுஷன் காலேந்து எத்தனையோ நாள் தூங்காம தான தர்மங்கள் எல்லாம் செய்து ரொம்ப மாசக்கணக்கு செய்த யாகங்கள் பல நாள் நீண்ட நாள் தூங்காம செய்யப்பட்ட அந்த நேரம் பார்த்து வச்சி சொல்ல கேட்டாரா என்ன வச்சு செய்யறதுன்னா எப்படி செய்யணும் கோபம் என்ன வச்சு செய்யறது எப்படி கௌதமர் வச்சு செய்த சொல்லி நேரம் வந்த பார்த்தா ராஜா தூங்குற இவ்வளவு நாளா கஷ்டப்பட்ட கொஞ்சம் ரத்த ஒண்ணு நீங்க வந்தது தெரிஞ்சு கொஞ்சம் திரும்ப நான் சொல்லல அப்படின்னு சொல்லும் போது அப்ப மந்திரி சொல்றான் உண்மையான அறிவாய் ஒருவன் எப்படி படுத்து உறங்க வேண்டும் ரகசியத்தை சொல்லிட்டார். அரசன் நம்ம படுத்திருக்காங்க தத்துவத்தை சொல்றது. நம்ம நேரா படுத்தவுடனே அப்படியே நேரா பார்த்து வானத்தை பார்த்தா படுத்து காலை எடுத்து ரெண்டு பேருக்கு ஒரு மேல போட்டு ஆட்டிண்டே தூங்குவான். சார் வேணா பாருங்க தூங்குங்க என்னமோ அவரு வரி வந்த மாதிரி ஆட்டிக்கிட்டாரு. வேணா பாருங்க நடக்குமா காரிய சித்திகள் கெட்டு போகும் அல்லது அவசரப்பட்டு கோபப்பட்டு கட்டுவாங்க குதிப்பாங்க. அதனால அவங்க காரியத்தை இது பண்றதுனால தான் அவங்க படுக்க வச்சு நேரா படுக்க காலை கையை வச்சு இந்த வாரம் அவங்க கட்டி ஒரு தடவை கட்ட ஆட மாட்டோம் அடுத்த தர காலை எல்லாம் அவனுக்கே தெரியா காலை கட்டிக்கிட்டு எனக்கு தெரியாம தெரியாம அழிச்சி சேராது. அந்த மாதிரி படுக்க எப்போதுமே மல்லாந்து படுக்கிறதுக்கு சட்டம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு உடம்புல இருந்தும் எண்ணத்தின் சக்தி பரவுது. எவனா ஒருத்த வந்து தூங்க வராத எழுந்து கொஞ்ச நேரம் பார்த்தான்னா நல்லா தூங்கலாம் பாத்தியா அப்படின்னு சொல்றான். அவன் நெஞ்சு அழுத்தும் அந்த எண்ணத்தின் சக்தி அவன் நெஞ்சு அழுத்தும். ஏதோ பிசாசா திருப்பிச்சு நேர்ந்துருப்பான். அது காலை எழுந்து சரியா சீப்பே இல்ல ஒரே பேஜாராயிருக்கும். இன்னும் ஆடு கேட்கறது வரையாள நான் அதெல்லாம் வந்து நீங்க காலாடு மாத்திரம் திரும்ப நான் பத்துல ரெண்டு பேரும் பக்கத்துல பத்துல வாட்டி பத்து ஆட்டிட்டு என்னமா ஆடுறான்னு சொல்லிட்டு சரிப்பா ஐயா சீராங்கிட்ட பாத்துட்டு என்னமோ அழுத்துது. ஒன்னும் பன்னெண்டு இடத்துல இன்னமும் சுத்துதுமா ஒன்னும் சுத்ததான் ரொம்ப நேரம் எத்தனை பார்த்தேன்
என் கண்ணுக்கு எவ்வளவு மாற்று உன் கண்ணுக்கு எதுவும் தெரியுதா? சரி நான் சொல்றபடி நீ படிச்சரியா போறேன்னு சொல்லி அவன் பக்காவை கழுத வச்சு கையகாது அமுகி விட்டா அப்புறம் குரல் குரல் தூங்கணும். காலையான் நீ கொத்து அமுகி என்னமோ மந்திரம் நான் ஒண்ணுமே பண்ணல. அதுபோது எங்கருமான் திருவிழா படுக்கும் போது இந்த இடத்தை கையாண்டு இந்த காதில் போட்டு ஆண்களானவர்கள் இடது பக்கம் தாண்டி படுக்கணும். இந்த கையானது இப்படி குத்தா போகக்கூடாது. என்ன பண்ண ஒரு மோட்டர் ஒரு அணக்கு இவங்க தலைகாலதான் இதுவரை ஆகியனால கையை வந்து வலது தொடர் மேல வச்சு இடங்களை பக்கமா வச்சு ஓடணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சூரிய கலையில சுவாசம் போகும், துஷ்டப்பணங்கள் வராது. அந்த மாதிரி விளையாண்டு இருந்தீங்கன்னா மாத்திரம் அந்த ஃபுல் டைம் அந்த 6 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த சூரிய கலையில சுவாசம் போச்சுன்னா நீங்க காலையில் இழந்தீங்கன்னா பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க ஆபீஸ்ல போனீங்கன்னா டிசிஎல்சியில காட்டுற ஸ்பீட்ல செய்வீங்க அந்த ஸ்பீட்ல செய்வீங்க. அது போல எந்தருமான் திருவரா அதுக்கடுத்து படுக்கும்போது இந்த ரெண்டு கையில போட்டு சில பேர் படுப்பா. அந்த மாதிரி ரெண்டு கையில போட்டு படுத்தீங்கன்னா என்னன்னு கேட்டதுன்னா இந்த இரண்டு கைகளுக்குள்ள ஒரு சூடு உண்டு. அதனாலதான் அந்த உடம்பு எல்லாம் உடனே கையை தேய்ச்சி நம்ம முகத்துல வச்சு பார்க்கணும். இந்த சூடானது இந்த குளிக்கப்பட்ட இடத்து வழியா உள்ள இறங்கு. இந்த உள்ள இலங்கையில இறங்கினாக்கா உள்ளங்கையில சூடுபட்டா அது என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்புல வந்து குளிர் சக்தியை ஏற்படுத்தி தேவையெல்லாம் இந்து வரையங்களை பண்ண வச்சு அதை ரொம்ப ஜாகிரதையா படுக்கும். அது போல பெண்கள் படுத்தா வலது கால பக்கத்தை கை வச்சு இறங்கை வலதுகை பக்கம் திரும்பி படுக்கும். இது முறை. அதே நேரத்துல சில பேர் எல்லாம் கட்டி வச்சிருப்பா அது 8 கோடம் இருக்கும் டிகை என்ன குழந்தை குட்டி இருந்ததோ நான் ஏறி ஏறி குதிச்சு அதை பஞ்சில ஒரு வழி பண்ணி அது ஏறி படுத்தாலும் இப்படிதான் ஸ்டேப்பா படுத்துருக்கும். அதனால எல்லாம் படுக்க கூடாது, படுத்தா ஈவனா படுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால என்ன பண்ண சில பேர் பெட் எடுத்து போட்டு ஒரு நேரத்துல படுத்துருப்பாங்க நிம்மதியா பெட்ஷீட் போட்டு படுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சாஸ்திரம் சொல்லுது. அதுபோல் உடம்பு வளைவுகள் இல்லாமல் எந்த காலத்திலும் கோம்பட்டுல படுக்காதீங்க. ஏற்கனவே நம்முடைய உடம்பு சூடு உடம்பு. இத கோம்பட்டுல பார்த்தீங்கன்னா அது வந்து 300 மடங்கு சூடு ஏறும். அந்த மாதிரி ஏறுச்சுன்னா நீ என்ன என்ன கால ஏன் கீழே திரும்பி பத்துக்கலாமான் தோணும். வேலை செய்ய போன அவ்வளவு டயர்டாயிருக்கு இந்த சூட்டு அவளை ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அதனாலதான் காலையில ஏறுறவங்க பச்சை ஜலத்தை குடிக்கணும்னு சொல்றது. உடம்பு சூட்டுக்கு பச்சை ஜலம் மட்டும்தான் போய் டபுள் கார் வாங்கி வயிற்றுல போடுவாங்க. அது போல எந்தருமான் திருவிழா இந்த முறையாக படுத்துட்டு இருக்கும் போது இந்த மினி படுத்தல் எப்படி என்று கேட்டால் ஒரு குருகி இந்த கால் ரெண்டு முட்டி ஒரு பக்கமா வச்சு ஓட்ட பஞ்சத்துல ஆணியமா சென்றாங்க பட்டுருக்க அப்ப எந்த பத்திரிக்கையா பாருங்க உங்களால சரி ஆணிய மாத்தி வந்து அதே மாதிரி படுத்து அந்த மாதிரி படுத்ததா இவருக்கு சாபக்காலை காத்திருக்குதுன்னு அர்த்தம். மந்திரி தெரிஞ்சுக்கலாம் ராஜா பத்திரிகை அசுந்து படுத்துக்காரு இதுபடி இங்க வெளியே நிக்கிறாரு அரசாங்க சத்தா மத்தவங்க ஆகும் பாக்கிறாரு சுத்தின்னு பண்ண போறாங்க. என்ன பண்ணா தான் மனசார நினைச்சு அவரை கால நீக்கி படுத்துட்டு வேணா இந்த மனோ சக்தியா அவர் காலை நீட்டி திரும்பிட்டார். சொன்ன ராஜா சொன்னா ராஜா இந்த கண்ணத்துல எழுந்து சொல்றா கொஞ்சம் பொறுத்துவா குரு பொறுத்துவாரா அவர் எடுத்தவங்க கோபத்துல வந்து என்ன விட்டு வேலை கேட்டாங்க. இருந்த அண்ணா அவ்வாறு உடல் அசையாமல் கிடக்கட்டு அதே மாதிரி கையில பாரு எத்தெல்லாம் நம்ம சாபம் கொடுத்துருந்தாரு அவன் இப்படியா போகும் இப்படியா போதும் அப்படியா போவன் நல்லா தான் இருப்பான். காரணம் என்னன்னு கேட்டா அவளை தப்பிச்சு பண்ணிருந்தாங்க அவங்க கொடுத்த சாபம் வேலை போயிட்டு இங்க 24 மணி நேரம் பாவத்தை தேடுகிறான் சாபம் வேலை தெரியும். அதனால இந்த காத்தப்பா எத்தனை சாபம் விடுவாங்க அது அப்படியா போ இது இப்படியா போ இது எப்படியா போ போறான்னு தெரியாது. அதனால யாரையும் சகிக்காதீங்க. சேனா கொஞ்சம் கேட்கற புண்ணியம் கூட வருது. சேனா எதோ சத்தம் இருக்கிறோம் கேட்கறோம். அது போல எம்பெருமான் திருவிழா சாபம் கொடுத்த அசையம் கூட நினைப்பு நீ எழுந்தார் உடம்பு எழுந்துட்டு அப்படியே கட்ட மாதிரி வரைச்சு பார்த்தோம். கூடு விட்டு கூடு பாடுற மாதிரி ஹாஸ்டல் டிராவல் செய்ய ஆரம்பிச்சான். ஹாஸ்டல் டிராவல் இடத்துக்கு எழுதிய இந்த உடல் இருந்து வெளியே வந்து நின்று பார்த்த குரு நியாயமா நான் இந்த காரியம் நடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தனுக்கு வந்து தாங்கள் வந்து அனுதரவு பண்ணு நினைச்சே என்ன வந்து சபிச்சுட்டீங்க. நீ ஞாபகம் நான் நியாயமா இது அப்படின்னு அதெல்லாம் முடியாது சமிச்சதுதான். அந்த நேரத்துல இந்த இனி பல ஆண்டுகளாய் செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்யாததால் அது எனக்கு ஒரு கோபத்துக்கு அது என்னன்னு கேட்டதுன்னா வெளிய போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றச்ச நம்ம காலம்பற வழக்கம் உண்டு. காலம்பிட்டு ஆத்துக்குள்ள போறது ரொம்ப அனுஷ்டம் உள்ளவங்க கிணறு பக்கம் போய் காலம்பிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. இன்னைக்கும் ரொம்ப வேகம் படிச்சு நேரம் கிணத்துக்குதான் போவோம். இந்த பக்கம் வர்றது அதனாலதான் கொள்ளை போற ஒரு கதை வச்சிருக்கு. இந்த கொள்ள போற கதை கிடையாது. ஆயிரம் நாள் எவ்வளவு திருவிழாம் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா எப்பவுமே வரும்போது இந்த காலை என்ன பண்ணுவாங்க ஒரு கால மேல ஒரு காலை போட்டு பேச்சு ஆரம்பிச்சு ஒரு கால மேல இன்னொரு கால சேர்த்து ஆரம்பக்கூடாது. குனிஞ்சி கையில பேச்சு ஆரம்பணும். அது ஒரு கால மேல இன்னொரு கால சேர்த்து ஆரம்பிச்சோம்னா அது எப்படி சொல்ல வரணும் வளர்ச்சி வச்சிருக்கான். அது ஒரு கை கால மேல காலை சேர்த்து சொந்தத்தினால அது என்ன பண்ணுமா சட்டுன்னு ஒரு கோபத்தை கொடுக்குமா மனுஷன். அந்த எல்லாருக்கும் சமத்துக்கு போவதற்கு காரணம் சும்மா கொச்சு கட்டிக்கிட்டு கால வச்சே தெரிஞ்சுக்கணும். காலமே கால வச்சு சந்தத்தோட குனிஞ்சு கையாள தெரியுமே நம்ம கையாள. அது போது ஒரு காலம்னா ஒரு காலி வந்து சிவ அம்சம் இருக்குதா இன்னொரு கால சக்தி அம்சம் இருக்கா. இந்த சக்தி அம்சம் சிவ அம்சம் எப்போது நமக்கு கடைகள் மாறும் போது அது குரு பெரும் தெரியாது. அது தெரிஞ்சுனா அந்த நேரம் மாத்திரம் விட்டு மற்ற நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். அது நம்ம ஞானி ஆகணும். அதுக்கு அவர் சொல்லித்தர கை வரும் கடவுள் விருப்பம் தான். அது போல எந்த திருவிழால் இந்த கால அந்த மாதிரி தேசத்தினால என்னன்னு கேட்டீங்கன்னா கோபத்தை உண்டாக்கி இருக்கணும். அந்த நேரத்துல அந்த கோபம் வேலை செய்யுது. அவருக்கு குருவுக்கு திரும்பி விட்டார் சாபத்தை. என்னை போல நீ ஆர்டர் பெற வாங்கினார். இன்னொரு நாளைக்கு போதெல்லாம் வச்சு பட வர வாங்கினவரு என்ன பண்றது அப்படியே வச்சுக்கினார் குரு. சமத்து என்ன பண்ணாரு உடனே கூட விட்டு பாங்கி நேரம் பிரம்மலோக்கு போன ஏதாவது வச்சுட்டு பிரம்மாவுடைய பையன். அப்பா எனக்கு டேஞ்சரு நான் போய் சாபம் விட்டேன் பெரியாதத்துல கைய வச்சுட்டு அவன் இருக்கிறத விட என்னோட ரொம்ப கஷ்டப்படுத்துது. என் உடம்ப வந்து நீங்க பத்திரமா பாக்கணும். இந்த உடம்பை எடுத்து வேறு உடம்பு கொடுங்க. பிரம்மா அந்த உடம்பு எடுத்து ஒரு உருண்டே ஆய்வு பத்திரமா வச்சுட்டு வேற ஒரு உடம்பு கொடுத்தார். சசித்த சீயா கிடையாது. ஆனா நீமிக்க அந்த மாதிரி முடியாது. அதனாலதான் நமக்கு மேல நம்ம பவர்ஃபுல் ஆளுங்களை வச்சிருந்தாதான் பூலாகத்துல நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அதனால்தான் எப்பவுமே மேல் உலகத்தில் நம் தாய் தந்தையர்கள் நன்றாக புண்ணியம் செய்தவர்களாக இருந்தால் பூலகத்தில் நமக்கு எல்லா வித அனுபவமும் கிடைக்கும். அதாவது அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா அவங்க மத்த மேல போய் நமக்கே கடவுள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஐயா என் புள்ள கீழே கஷ்டப்படுறாங்க நீ கர்ம பண்ணுன்னு வேண்டுவாங்க. அந்த மாதிரி வேணாதான் கடவுள் காதல உள்ள இல்லாம நம்ம இங்கிருந்து குரல் கொடுத்தா கடவுள் காதல் பகுதி காதல் அவன் கை கட்டிச்சுக்கணும். ஐயா பாபத்துலாம் கிடையாது பார்க்கணும் இந்த மாதிரி திருவையிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவன் ஆவியார் கடையை வந்துதான் அரசாட்சி கொடுத்த விசேஷம் கொடுப்பான் மந்திரி அதை கேட்டுப்பான் வேலை நடக்கும். திடீர்னு உள்ள கூட கண்ணை திறப்பார் ராஜா. அவ்வளவுதான் ஒன்று இந்த வார்த்தையை பேசுவான். அப்படியே ராஜா வச்சிருப்பான் நீட்டா.
Oh.